காலையிலிருந்து சகோதர சகோதரிகளே, நாம் மூன்று தலைப்புகள் நாம தியானம் செய்ய தேவன் நமக்கு கிருபை செய்தார் நம்முடைய சகோதரர்களை கொண்டு. ஆனா மூன்று தலைப்புகளுமே நாம் கவனித்திருப்போமானால், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில இருந்து நாம் அந்த ஆலோசனைகள் நாம் பெற்றோம். இப்போ நமக்கு இறுதி தலைப்பாக கடைசியான சப்ஜெக்ட் நமக்கு மத்தியில கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கிற நம்முடைய அருமையான சகோதரர் ஜோஷ்வா அவர்கள் நமக்கு மத்தியில பகிர்ந்து கொள்வார். அவர் நமக்கு மத்தியில பகிர்ந்து கொள்ள தெரிந்து கொண்டிருக்கிற தலைப்பு, கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் ஏற்படுத்திய சபையின் எளிமை. சபையின் எளிமை பற்றி இருக்கு. அது கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் ஏற்படுத்திய சபையின் எளிமை, த சிம்பிளிசிட்டி ஆஃப் சர்ச். சோ இதை குறித்து நம் மத்தியில சகோதரர் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள அவரை இப்பொழுது அன்புடன் அழைக்கிறேன்.
கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் அன்பின் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலும் கிருபையும் சமாதானமும் வருவதாக. மட்டுமல்ல, உங்கள் அனைவருக்கும் கோவை சபையினுடைய அங்கங்களுடைய அனைவருடைய அன்பையும் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் உங்கள் மத்தியிலே நான் பேச எடுத்துக்கொண்ட இந்த பொருளானது, கிறிஸ்துவும் அப்போஸ்தலரும் ஏற்படுத்திய சபையில் இருக்க வேண்டிய எளிமை என்கிற தலைப்பிலே நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். பொதுவாக இன்றைக்கு நம்ம அநேக சபைகள் இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்குது. அப்ப இந்த சபைகள் எந்த வகையில இது செயல்பட வேண்டும், எந்த வகையில இருக்கணும் என்பதை குறித்து ஆதிக்கால சபையில கர்த்தர் கொடுத்திருக்கிற சில கட்டளைகள் மற்றும் அப்போஸ்தலர்கள் பயன்படுத்திய சில விதங்கள், இவைகள்லாம் இன்னைக்கு வந்து நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்று அதன் அடிப்படையில இந்த ஒரு சப்ஜெக்ட் இப்போ இன்னைக்கு உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக வசனத்தில் நம்ம படிக்கும் போது மத்தேயு 23:8 மத்தேயு 23:8 அப்போ கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகரா இருக்கிறார், நீங்கள் அனைவரும் சகோதரராக இருக்கிறீர்கள். அப்போ நம்முடைய கர்த்தராக இயேசு இங்க சில விஷயங்கள் வந்து பேசுறார். தம்முடைய சீஷர்களுக்கு சில கட்டளைகளாக சில விஷயங்களே அவருக்கு சொல்றாங்க. அப்போ சீஷர்கள் உலகமெங்கும் போய் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷங்களை சொல்ல வேண்டியது இருக்கு. அப்போ உலகமெங்கும் போய் அவர்கள் சொல்லும் போது ஒரு மிகப்பெரிய வேலையா இருக்கு. அப்ப இது ஒரு யுகத்தினுடைய ஆரம்பம். அப்ப யுகத்தின் ஆரம்பத்துல அவர்கள் சில விஷயங்களை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. அது கர்த்தர் தெளிவாக புரிந்திருந்தார். அதனாலதான் அவர்களுக்கு அநேக விஷயங்களை அங்க ரொம்ப தெளிவாக சொல்வதற்கு முயற்சி எடுத்தார். ஏன்னா தேவனுடைய தெய்வீக திட்டத்துல நம்ம பார்க்கும் போது அங்க தேவன் என்ன பண்ணுகிறார்னா, தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய தம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு சரீரமான சபையாக பரலோகத்தில் இருப்பதற்காக ஒரே நம்பிக்கைக்குள்ளாக சில பேரை அவர் அழைத்திருக்கிறார். அப்போ அவர்கள் தான் இந்த உலகத்தில் சபை என்று அழைக்கப்படுகிறார், கர்த்தருடைய சரீரமான சபை. அப்போ அந்த 144,000 பேர் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அங்கே தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் அவர் ஏற்பாடு செஞ்சிருந்தார். அப்போ அந்த சபைக்கு தலைவராக யார் இருக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருக்கிறார் என்றால், கர்த்தராக இயேசு அதனுடைய தலைவராகவும் அதனுடைய வழிகாட்டியாகவும் அதனுடைய போதகராகவும் இருக்கணும்னு அவர் விரும்பிட்டார். அதனாலதான் நம்ம எபேசர்ல வாசிக்கும் போது அங்க சொல்ற, அவரை சரீரமான சபைக்கு எல்லாவற்றுக்கு மேலான சரீரமான சபைக்கு அவரை தலையாக தந்திரினார் என்று நம்ம அங்கப்பார். அப்போ கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு கீழே இந்த யுகத்தினுடைய ஆரம்பத்தில் 12 அப்போஸ்தலர்களை அவர் தெரிந்து கொண்டார். அப்ப இந்த 12 அப்போஸ்தலர்கள் யார் என்றால், கர்த்தராக இயேசுனுடைய உபதேசங்கள் அப்படியே வாங்கி அவருக்கு கீழாக வேலை செய்யக்கூடிய ஆவிக்குரிய வழிகாட்டியர். அப்ப இந்த யுகம் முழுவதும் இருக்க வேண்டிய சபைக்கு அவர்களை ஆவிக்குரிய வழிகாட்டிகளாக தேவன் அவர்களை நியமித்தார். அவர்களுக்கு பைபிள்ல நம்ம பார்க்கிறோம், ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலர்கள் என்று அவர்களுக்கு பெயர் தரப்பட்டிருக்கிறது. அப்போ இவர்களை பற்றி நம்ம அநேக இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்துல அடையாள மூலையில அங்க பேசும்போது புதிய எருசலேம்ல அந்த நகரத்தினுடைய அஸ்திபார கற்களாக இருந்தாங்க 12 அப்போஸ்தலர்கள், ஆட்டுக்குட்டியானுடைய 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் அதில் எழுதப்பட்டிருந்தன என்று வெளிப்படுத்தல் 21:14 வாசிக்கிறோம். அப்போ வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டுக்கிற இந்த புதிய எருசலேம் இது ஒரு நகரம். நகரம் என்றால் அதனுடைய அடையாள பாஷையில அதனுடைய பொருள் என்னவெனில் அது ஒரு அரசாங்கம் இல்லைங்களா, ஒரு அரசாங்கம். இது 1000 வருட அரசாட்சியில் இருக்க போகிற ஒரு அரசாங்கம். அது அந்த அந்த அரசாங்கத்தினுடைய அந்த அரசாங்கமாக இருந்து அதுதான் வந்து சபையாகவும், அது மட்டுமில்ல கர்த்தராக இயேசுவனுடைய மனவாட்டியாகவும் அங்க அந்த அந்த அதிகாரம் முழுவதும் நம்ம படிக்கும் போது கர்த்தராக இயேசுனுடைய மனவாட்டியாகவும் அது சித்தரிக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த நகரத்தினுடைய 12 அஸ்திபாரங்கள் இந்த 12 சீசர்கள் என்று சொல்லும் போது நமக்கு என்ன புரியுதுன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய சீசர்களாக அதுல அப்போஸ்தலர்கள் என்ற பெயருக்கு, அப்போஸ்தலர் என்ற பெயருக்கு தகுதியானவர்கள் எவ்வளவு பேர் என்பது தெளிவாக சொல்லப்பட்டது. நிறைய பேர் இன்னைக்கு அப்போஸ்தலர் இருக்கலாம், பேர் வச்சுக்கலாம், ஆனா உண்மையான அப்போஸ்தலர்கள் என்பவர்கள் எத்தனை பேர் தான் இருக்கிறாங்க? 12 பேர்கள் என்று பார்க்கிறோம். ஆனா சில இன்னொரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வசனம் இருக்கு. அதாவது அப்போஸ்தலர் 14:14 இங்க கூட பாக்கிறோம் அப்போஸ்தலர் ஆகிய பர்னபா அப்படின்னு இருக்குது. அப்ப இவர் யாரு? பர்னபா. அப்ப இவர் வந்து 12 அப்போஸ்தலர்களில் ஒருவரா? ஏன்னா அந்த அந்த தகுதிக்கு அந்த ரேங்குக்கு அவங்க பர்னபா இல்லை. ஏன்னா அப்போஸ்தலர்கள் என்றால் அது அனுப்பப்பட்டவர்கள் என்று பொருள் கொள்கிறது. ஆனால் இந்த பிரத்யேகமான தேவனால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள் எத்தனை பேர்னா அவங்க 12 பேர் மாத்திரமே. அப்ப அந்த 12 அப்போஸ்தலர்களை கொண்டு மற்றவர்கள் எல்லாம் மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாம் அவர்கள் வந்து இவர்களுடைய லெவலுக்கு இல்லை, அவங்களுடைய தகுதிக்கு இல்லைன்னு பார்க்க. சரி, இப்படி இருக்கும்போது இந்த 12 அப்போஸ்தலர் நமக்கு பத்தாது என்று நம்ம சொல்லவே முடியாது. 24 அப்போஸ்தலர்கள் இருந்தா இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நிறைய சொல்லி தந்திருப்பாங்க. 12 பத்தாது என்று சொல்ல முடியாது. ஏன்னா தேவன் வந்து 12 தான் அவர் வந்து டிசைட் பண்ணிக்கிறார். அப்ப 12 அப்போஸ்தலர்கள் மூலம் இந்த உலகத்து உலகம் முழுவதற்கும் தேவன் அவர்களை சாட்சியாக வைத்திருக்கிறார். இந்த சபை தேர்ந்தெடுத்தல் விஷயத்துல கூட அவங்கள தான் அவர் பயன்படுத்திக்கிறார். இன்றைக்கு கூட, இன்றைக்கு 2000 வருஷம் ஆயிட்டு இருக்குது, ஆனால் இன்றைக்கு கூட இந்த ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிற ராஜ்யத்தின் சுவிசேஷம் செய்து கொண்டிருக்கிறவர்கள் யார் என்றால் இந்த 12 அப்போஸ்தலர்கள். அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க, அவங்க மரிச்சு போயிட்டாங்க, ஆனாலும் இன்றைக்கு வந்து அவங்க தான் அவங்களுடைய வேலையில எப்படி செய்து கொண்டிருக்கார்கள் என்றால், அப்போஸ்தலர்கள் அவர் உயிரோடு இருந்த காலத்துல அவர்களை சந்திச்சு அவர்களை நேரடியாக சந்திச்சு அவங்களோட அவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் நேரடியாக கேட்டு தெரிந்தவர்களை காட்டிலும் அவர்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்கிற அநேக விஷயங்கள் மூலம் நம்ம இன்னும் அதிகமாக விஷயங்களை நம்ம இன்னைக்கு தெரிந்து கொள்கிறோம். பொதுவாக இன்னைக்கு வந்து அவர்கள் நேரடியாக பேசுனதை காட்டிலும் இன்னைக்கு நம்ம பைபிள்ல இருந்து தெரிந்து கொள்கிற விஷயங்கள் ரொம்ப அதிகமா இருக்குது. அப்ப அவருடைய அந்த ஊழியத்துல அநேக விஷயங்களை அவர்கள் எழுதி வச்சுக்கிறாங்க. கர்த்தருடைய போதனைகள், கர்த்தருடைய அற்புதங்கள், கர்த்தருடைய ஊமைகள், அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா காரியங்கள் பற்றி தெளிவா அவங்க எழுதி வச்சிருக்காங்க. அதனால இன்றைக்கு வந்து நம்ம எத்தனை தலைவர்கள் வேண்டுமானாலும் அவர்கள்ட்ட இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்கிறோம், அதுல இருந்து தான் நம்ம எடுத்துக்கோம். அப்ப இன்னைக்கு கூட வந்து அவங்க மறித்தால கூட இன்னைக்கு அவங்க தான் பேசிட்டு இருக்கிறாங்க உலகமே. இப்ப நம்மளாம் வந்து மைக்கு முன்னாடி நிக்கிறமே தவிர, ஆனால் அவங்க விஷயங்கள் எல்லாம் யாருடையதா இருக்கு? அது அப்போஸ்தலர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த மகா பரிசுத்தமான ஒரு விசுவாசம் என்று பாருங்க. அவங்க தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு கூட பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த 12 அப்போஸ்தலர்கள் மூலமாக அநேக விஷயங்களே தேவன் வந்து இன்னைக்கு சபைக்கு அநேக விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த அப்போஸ்தலர்கள் விஷயமாக, ஆனாலும் இந்த அப்போஸ்தலர்கள் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க தேவனுடைய அந்த இந்த சுவிசேஷ யுகத்தில் அவருடைய திட்டத்தில். அப்போ இந்த அப்போஸ்தலர்களை தேவன் தெரிந்து கொண்டார். ஆனாலும் இந்த அப்போஸ்தலர்களுக்கு புதிய ஏற்பாட்டில் எந்த ஒரு இடத்திலும் வந்து இவர்களை இவர்கள் வந்து சபையினுடைய தலைவர்களாகவோ அல்லது சபையினுடைய ஆண்டவர்மார்களாகவோ சபையை வந்து கட்டுப்பாடு இல்லைங்க, சபை கட்டுப்பாடு பண்ணி அவர்களுக்கு அதிகாரம் செலுத்தக்கூடிய எந்த விதமான ஒரு வாய்ப்பும் தந்தது போல எங்க ஒரு வசனமே நம்ம பார்க்க முடியாது. ஆனால் அவருடைய எழுத்துக்கள் மூலமாக நம்ம என்ன தெரிந்து என்ன நம்ம கற்றுக்கொள்ள முடியும் என்றால், எந்த ஒரு மனுஷனும், அதாவது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே எழுதப்பட்டுக்குது, எந்த ஒரு மனுஷனும் தேறினவனாகவும் அப்படின்னு பார்க்கறோம். அப்போ அவருடைய வார்த்தைகள் மூலம் எந்த ஒரு மனுஷனும் தேறினவனாக இருக்கலாம். அதே போல அப்போஸ்தலராகிய பவுல் சொல்லும் போது, நான் எந்த வகையிலும் இந்த சுவிசேஷத்தை நான் நிறுத்தவே மாட்டேன். அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் பயன்படுத்தி மிக முக்கியமான வேலைகளை செய்யலாம். ஆனா இவர்கள் நியமிக்கிற சபைகளுக்கோ அல்லது இவர்கள் ஏற்படுத்துகிற சபைகளுக்கோ அவர்களை வந்து தலைவர்களாகவோ அல்லது வந்து எஜமான்களாகவோ எங்குமே அங்கே சொல்லப்படவில்லை என்று பார்க்கிறோம். அப்போ இவர்கள் வந்து யார், எப்படி கர்த்தர் அவங்களை வச்சிருந்தார், அதுக்காகத்தான் அந்த வசனம் சொல்லிட்டாரு, நம் அனைவருக்கும் கிறிஸ்து ஒருவரே போதகராக அல்லது குருவாக இருக்கிறார், நீங்கள் அனைவரும் சகோதரர்களாக இருக்கிறீர்கள் என்கிற அந்த மனசு, அந்த விஷயம் அவங்களுடைய ஞாபகத்தில் என்னைக்குமே இருந்துச்சு. அவங்களுடைய வாழ்க்கைகளை நம்ம எடுத்து பார்க்கும்போது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தங்களை அந்த மாதிரி அவங்க வந்து பண்ணணும் மாதிரி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படிச்சுனா, அவர்கள் எவ்வளோ கீழாக எவ்வளவு தாழ்ந்த நிலைமையில சகோதரர்கள் மத்தியில் இருந்து அவர்கள் ஏற்படுத்தின சபைகளில் மிக முக்கியமான சாட்சிகளாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று அநேக வசனங்கள் மூலம் நம்ம பார்க்கலாம். வேற நீங்க அதெல்லாம் படிக்கலாம். அதாவது அப்போஸ்தலர் 20:19 நம்ம பார்க்கும்போது,
வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன்.
வெகு மனத்தாழ்மையோடும் எப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் பயன்படுத்திக்கிறார் பாத்தீங்களா? அப்போஸ்தலர் பவுல் எவ்வளவு சபைகளை ஏற்படுத்துறாரு, எந்தெந்த ஊர்களுக்கு, அங்க வந்து ஐரோப்பா தேசம் வரைக்கும் போய் சபைகளை ஸ்தாபனம் பண்ணாங்க. ஆனாலும் கூட அவருடைய உள்ளத்தில் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்ல, நம்ம சபை ஸ்தாபனம் பண்ணிட்டோம் அப்ப சபையில் இருக்கக்கூடிய சபைகளுக்கெல்லாம் நம்ம தான் அதிகாரி அப்படியெல்லாம் அவர் நினைக்கவே. எவ்வளவு அருமையான வார்த்தைகள் அங்க பயன்படுத்திக்கிதுன்னா, வெகு மனத்தாழ்மையோடும் அப்புறம் மிகுந்த கண்ணீரோடும் அப்படின்னா அழுதுட்டு இருக்குங்கல்ல, அவ்வளவு சபைகள் மேல் அவ்வளவு கவலையோடும் அவ்வளவு மனத்தாழ்மையாக அவர் அங்கே அவர்கள் அங்கே வேலை செய்திருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல இந்த ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமையில அவர்கள் வாழ்க்கை செஞ்சாங்க, ஏன் வந்து கர்த்தருடைய உபதேசத்தில் அப்படி இருந்துச்சு என்றால், அவர்கள் எந்த ஒரு சீஷரும் தங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதி செய்யணும்னா இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்தால் ஒழிய அவர் வந்து உறுதி செய்ய முடியாது என்று பார்க்கணும். அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள ஒருத்தன் பிரவேசிக்கணும்னு சொன்னா, கண்டிப்பா அந்த அன்பின் பிரமாணத்தையும் அந்த தாழ்மையான எண்ணத்திலும் அவர்கள் அந்த ஊழியங்களே செய்ய வேண்டும் என்று இங்க பார்க்க. அவர்களுக்கு எந்த விதமான ஒரு டைட்டில்ஸ், அதாவது ரெவரன்ஸோ அல்லது வந்து பாஸ்டர்ஸோ அல்லது வந்து போதகர்களோ அப்படியெல்லாம் வந்து அவர்கள் எங்கேயுமே தங்களை அழைத்து கொண்டதில்லை. அது மட்டும் இல்லை, மற்றவர்களையும் அவர்கள் அழைத்து கொண்டதில்லை. அப்ப இந்த ஆதிகால சபையில நடந்த சில நிகழ்ச்சிகள் வந்து இன்றைக்கு முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு அது ஒரு முன்மாதிரியா இருக்கு. அவங்களுடைய அந்த வாழ்க்கையில நம்ம பார்க்கும் போது ஒருவர் ஒருவர் அவர் சகோதரர்களாக அழைத்துக் கொண்டார், பெரிய பெரிய வேலைகளை செஞ்சார். இன்னைக்கு நம்ம அதுல ஒரு ஒரு கால் பங்கு கூட பண்றதில்லை அல்லது ஒரு 10% கூட பண்றதில்லை. ஆனாலும் கூட அவர்கள் தங்களை அந்த விதமாக நினைத்துக் கொண்டார்கள். அது மட்டும் இல்ல, தங்களை வந்து சபைகள் மத்தியில தங்களை பெரிய ஒரு மனிதர்களாகவோ அல்லது ரொம்ப முக்கியத்துவம் தேடியோ அவர்கள் வந்து இருந்ததாக அங்க நம்ம பார்க்கவே முடியாது. அப்ப இவர்கள் எப்படி இருந்தாங்க, அதான் அப்போ சிலர் பேத சொன்னாங்க. அப்போ இந்த சபையை வழிநடத்துறவங்க எப்படி இருந்தாங்க அந்த காலத்துல, எப்படி இருக்கணும்னு அங்க சொல்லிட்டு இருக்கிறாரு. கண் சபைக்கு முன்மாதிரிகளாக இல்லையா, மந்திக்கு மாதிரிகளாக அவர்கள் இருந்ததுன்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப அதன் மூலமாகத்தான் அந்த நடவடிக்கைகள் மூலமாகத்தான் அவருடைய நடவடிக்கைகள் மூலமாகத்தான் தேவனுக்கு அந்த மகிமை அங்கே போயிருக்கு. அதை உங்களுடைய நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பிதாவை அம்மகமையை படுத்துவார்கள் என்று பார்க்க, அந்த அளவுக்கு அவருடைய நடவடிக்கைகள் அங்கு இருந்தது. அப்போ இந்த அப்போஸ்தலர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கும் போது, யாருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிறது அர்த்தமாகுதுன்னா, கர்த்தரே இயேசுவை நம்ம மத அப்போஸ்தலர் போல் ஒரு இடத்துல சொன்னாரு, நான் கிறிஸ்து பின்பற்றது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். அப்ப அப்போஸ்தலர்கள் கூட அப்படி எக்ஸாக்டா நடந்தாங்க. அப்போ ஒரு அந்த கர்த்தர் இயேசுனுடைய அந்த அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்ததன் மூலமாக தங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் அவர்கள் உறுதி செய்தார். அவர்களுடைய ஒரே வேலை, அவர்களுக்கு பணிக்கப்பட்டிருந்த வேலை என்னவெனில், ஒருவருக்கொருவர் ஊழியர் செய்யவும், கர்த்தருக்கு ஊழியர் செய்யவும், தங்களுடைய ஜீவனே சகோதரர்களுக்காக ஒப்பு கொடுக்கவும் அவர்கள் தயாராக இருந்தார். அநேக சூழ்நிலைகளில் நம்ம பார்க்கிறோம், இந்த அப்போஸ்தலர்கள் வந்து அநேகருக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறது நம்ம பார்க்கணும். குறிப்பாக அப்போஸ்தலர் பவுலுடைய வாழ்க்கையை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம பார்க்கிறோம். அப்போ அநேக சகோதரர்களுக்கு தங்களை முழுவதுமாக அவர்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அது அப்போ கர்த்தரே இயேசு மேல் தேவன் பொழிந்த அந்த பரிசுத்தாவி இவர்கள் மேலும் தேவன் பொழிந்தார். அதன் மூலம் அவர்களுக்கு என்னாச்சுன்னா, அந்த கிறிஸ்துவனுடைய சிந்தனை, கிறிஸ்துவனுடைய மனசு அவர்களுக்குள் இருந்தது. அப்ப கிறிஸ்து போல இருந்தார். அவர்கள் ஒவ்வொருவரும் பார்க்கும் போது கிறிஸ்து, அவங்கள பார்த்தா கிறிஸ்து பார்க்க வேண்டாம். ஜீசஸ் சொன்னாங்க, என்னை கண்டவன் என் பிதாவை. அது போல அப்போஸ்தலர்களை பார்த்தானா, யாரை பார்த்த மாதிரி? ஜீசஸ் பார்த்த மாதிரி. அப்படி வந்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். எந்த ஒரு பகுதியிலும், வேதாகமத்தின் எந்த ஒரு பகுதியிலும் அவர்கள் வந்து தங்களுடைய சபைகளில வந்து ஒரு பயமூர்த்தியோ அல்லது வந்து ஏதோ ஒரு சாபமோ அல்லது வந்து சபையில் சபையின் சபைக்கு வந்து ஏதாவது ஒரு கடினமான அந்த பனிஷ்மெண்ட்ஸ் தண்டனைகளோ அதெல்லாம் அவர்கள் கொடுத்த மாதிரி இல்லை. வசனங்களை நம்ம வாசிக்கும் போது அவர்கள் எப்படி இருந்தாங்கன்னா, 1 Corinthians 4:13 1 Corinthians 4:13 வேண்டிக் கொள்கிறோம். அதே போல பிலிப்பியர் 4:3 வாசிக்கும் போது,
அன்றியும் என் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன்.
சகோதரர்களை வந்து ரொம்ப உன்னதமான ஒரு நிலைமையில அவங்க வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இன்னொரு இடத்துல 1 Timothy 5:1 வாசிக்கும் போது, முதிர் வயதுள்ளவர்களை அப்ப முதிர் வயதுள்ளவர்களை எப்படி பண்ணிருக்கிறாங்க, கடிந்து கொள்ளாமலும் அவர்களை எப்படி நேசித்திருக்கிறாங்க, தகப்பன் மாதிரி நேசித்திருக்காங்க. இதெல்லாம் வந்து அவருடைய வாழ்க்கையினுடைய சில குறிப்பான அம்சம். அப்போ அந்த ஆரம்ப காலத்துல கர்த்தர் சபைகளை ஸ்தாபனம் செய்யும் போது, கர்த்தர் மூலமாக இந்த அப்போஸ்தலர்கள் சபைகளை அந்தந்த ஊர்களில் ஸ்தாபிக்கும் போது எப்படி இருந்துச்சுன்னா, இந்த சபைகளானது எந்த விதமான குழப்பம் இல்லை. அதே போல வந்து உபதேசங்களில் எந்த விதமான குழப்பங்கள் இல்லை. அதை வழிநடத்துறது எந்த விதமான கஷ்டங்கள் இல்லை. ஏனென்றால் அது வந்து ஒரு அமைப்பாக அவர்கள் அதை ஆரம்பிக்கவில்லை. இன்னைக்கு அநேகர் வந்து இந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு நமக்கு தேவையா என்றால், அநேகருக்கு வந்து இந்த ஒரு சந்தேகம் இருக்குது. நம்ம அநேக இடங்களுக்கு நம்ம விசிட் பண்ணும்போது அநேக சகோதரர்கள் கேட்கறாங்க, இன்னைக்கு ஏன் நம்ம ஏன் இப்ப தனியா பிரிஞ்சு நிக்கிறோம், ஏன் வந்து எல்லாரும் இண்டிபெண்டா இருக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்தா, ஒரு எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு அமைப்பாக இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த ஒரு கான்செப்ட் வந்து நம்ம அனைவரும் தெளிவாக புரிஞ்சிருக்கணும். நம்ம ஏன் எல்லா சபைகளும் வந்து தனித்துவம் வாய்ந்ததாக இருக்குது, ஏன் வந்து நம்ம இண்டிபெண்டா நிக்கணும் அப்படிங்கறது இந்த விஷயம், இந்த சப்ஜெக்ட்ல அதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ இங்க ஆரம்ப காலத்தில் எப்படி இந்த சபைகள் ஸ்தாபனம் ஆச்சு அப்படி என்றால், எல்லா ஊர்களிலும் சபைகள் அவங்க ஏற்படுத்தினாங்க. ஆனா எந்த ஒரு சபை எல்லா சபைகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தலைமையகம் அவர்கள் ஏற்படுத்தவே இல்லை. ஜெருசலேம் கூட இருந்துச்சு, ஆனா ஜெருசலேம் வந்து அந்த சபைகளுக்கு வந்து உதவியாக இருந்தார்களே ஒழிய அந்த சபைகளை கட்டுப்படுத்தினதாக நம்ம பார்க்கவே முடியாது. அப்போ அந்த ஜெருசலேமில் இருந்த அந்த அப்போஸ்தலர்களை அனைத்து உலகமெங்கும் இருக்கிற சபைகள் மதித்தார். அது மட்டும் இல்ல, அங்கிருக்க அந்த அந்த அப்போஸ்தலர்கள் மேல் மிகுந்த நம்பிக்கை வச்சு தங்களுடைய பிரச்சனைகளே அவர்கள் இடத்துல சொன்னாங்களே தவிர, மற்றபடி அது ஒரு தலைமையமாக இருந்து செயல்பட்டதாக அநேகர் தவறாக புரிந்து கொள்கிறார். அதனாலதான் நீங்க வந்து நீங்க பார்க்கலாம், கிறிஸ்தவர்கள் பிரிவுகள்ல நம்மளுக்கு கூட நம்ம எங்க போனா கூட நீங்க எந்த அமைப்புன்னு கேக்குறாங்க. ஆனா நம்ம எந்த அமைப்பும் இல்லைன்ற அந்த விஷயம் அவங்களுக்கு புரியுது இல்ல. அதனால நம்ம ஏன் வந்து இப்படி ஒரு அமைப்பாக இல்லாமல் தனியாக இருக்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிந்திருக்க வேண்டும். அப்போ இது வந்து மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட சபைகள். குறிப்பாக நம்ம பார்க்கும்போது இன்றைக்கு தேவனுடைய கிருபையில நாம் மிக பெரிய விஷயங்களே தேவன் நம்மளுக்கு கொடுத்துக்கிறாங்க. இன்றைக்கு வந்து அங்கங்க அங்கங்க சபைகள் இப்ப நம்மளுடைய லெவலுக்கு நம்மளுடைய சக்திக்கு தகுந்தார் போல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எடுத்துட்டா கூட சில இடங்களில் வந்து நம்முடைய சபைகள் இருக்கு, ரொம்ப கம்மி இடங்கள்ல இருக்கு. ஆனாலும் இந்த சபைகள் மத்தியில எப்படி இருக்குதுன்னா, ஆதிக்கால சபைகள் எப்படி இருந்துச்சோ அதே போல எல்லா சபைகளும் இருக்கணும்ன்றது தான் நம்மளுடைய விருப்பமாக. அப்படிதான் நம்ம அதை வந்து அதை வைக்கணும். அதை விட்டு விட்டு நாம் ஒரு அமைப்பாக அதை ஏற்படுத்தணும்னா அது வந்து மனிதர்களுடைய கட்டுப்பாட்டில் அது போய்விடும். அப்ப மனிதர்களுடைய கட்டுப்பாட்டில் போகும்போது என்ன நடக்கும் என்றால், மனிதர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும், சபையில் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும், அதே போல ஜனங்களுக்கு விரோதமான காரியங்கள் நடக்கும். அந்த அமைப்புக்குள்ளாக அந்த அமைப்புக்குள்ள என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அந்த அமைப்பு சொல்லிக் கொடுக்குற விஷயங்களோட நின்று விடுவார், அதுக்கு மேல அவங்க யோசிக்க மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு ஏன் வந்து அதிகமா சத்தியத்துல வளர்றது இல்ல, இந்த சத்தியங்களை கேட்டாலும் கூட வளர்றது இல்லைன்னா அமைப்பு அவர்களை கட்டுப்படுத்துது. அப்ப அமைப்பினுடைய அமைப்புக்கு ரொம்ப பயம் இருக்கு. ஆனால் அந்த மாதிரி ஆரம்ப காலத்துல அந்த சபையை வந்து அவர்கள் அப்படி அபிதமாக ஏற்படுத்தாமல் தங்களுடைய பலவிதமான கடினமான உழைப்பின் மூலம் இந்த சபைகளை அவர்கள் ஏற்படுத்தினாங்க. ஆனால் அந்த சபைகள் எப்படி நடந்துச்சு, அப்போ ஒவ்வொரு சபைகளுக்குள்ளும் இப்போ அந்தியோகையில ஒரு சபை இருக்குது அப்படின்னா அலெக்சாண்டர் இருக்கிற ஒரு சபைக்கும் என்ன தொடர்பு, அவங்களுக்குள்ள வந்து என்ன தொடர்பும் இல்லையா, அப்ப அவங்க தனிப்பட்ட முறையில வாழ்ந்துட்டாங்களா அப்படின்னா எல்லா சபைகளுக்குள்ளும் அவர்களுக்கு தொடர்பு இருந்துச்சு. ஆனா அவர்களுக்குள் எந்த சட்டமோ கட்டுப்பாடோ கிடையாது, மாறாக அன்பு மற்றும் சத்தியத்தின் அடிப்படையில அவர்கள் அந்த சபைகளோடு கூட தொடர்பு வச்சிருந்தாங்க. இன்றைக்கு கூட நம்ம அந்த ஒரு நிலைமை நம்முடைய சபைகளுக்குள் நிலவுறதுக்காக தான் நம்ம அரும் பாடுபட்டு வருது. ஏன்னா வந்து எந்த வகையிலும் வந்து யாருடைய கண்ட்ரோல்ல வந்து சபைகள் போகக்கூடாது. அதான் அந்த ஒரு வகையில அன்பிலும் மற்றும் சத்தியத்திலும் அவர்கள் இணைந்திருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்போ பிரதர் ரசல் வந்து இது பத்தி ஆறாம் வால்யூம்ல நிறைய விஷயங்கள் பேசிக்கிறாங்க, அதெல்லாம் வந்து நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. அப்போ அது அந்த விஷயத்துல நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், இங்க உண்மை சபையில இருக்க வேண்டிய சில ஒழுங்குமுறைகள், உண்மை சபையில நாம் கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் வந்து நாம் கண்டிப்பா அது செய்ய வேண்டியதா இருக்குது. ஏன்னா அந்த எப்படி செய்யணும்னா, அப்போஸ்தலருடைய வார்த்தைகளை நாம் கடைபிடித்தாலே இந்த உண்மை சபையினுடைய லெவலுக்கு நம்ம வந்துடலாம், உண்மை சபையாக நம்ம மாறிவிடலாம். அதாவது உண்மை சபை என்பது பரலோகத்தில் இருக்க வேண்டிய சபை, ஆனா பூமியில நாம் வாழும் போது இந்த மாம்சத்துல நாம் இருக்கும் போது இந்த வலிமையான சரீரத்தில் இருந்து கொண்டு சர்ச் இன் த ஃபிளஷ் சொல்றார், அநேக இடங்களை நம்ம படிக்கிறோம். அப்ப மாம்சத்தில் இருக்க வேண்டிய சபைகள் எப்படி இருக்கணும்ன்றது அது கூட நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதை பத்தி தான் எப்படி அநேக விஷயங்களை நம்ம வாசிக்கிறோம். அதாவது 1 கொரிந்தியர் 12 இதை பத்தி ரொம்ப தெளிவா சொல்லிக்குது, ரொம்ப சிம்பிள் எளிமையாக அந்த சபையானது விவரிக்கப்பட்டுக்குது. அது எப்படி சொல்லிக்கிறாருன்னா, ஒரு ஒரு மனிதனுடைய சரீரத்துக்கு ஒப்பிட்டு அங்க பேசியிருக்கிறார். அப்ப அந்த சரீரத்துக்கு தலைவராக கர்த்தராகிய இயேசு இருக்கிறாரு. மற்ற அங்கங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, சரீரத்தில் இருக்கிற அவயவங்கள் போல இருக்கிறார்கள் அப்படின்னு பாக்கிறோம். அப்ப இன்றைக்கு இந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள், அந்த உலகத்தின் பிரகாரமான அந்த கட்டுப்பாட்டுக்குள் சபைகள் இருக்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம ஊழியக்காரர்களாக தேவர் நம்மை அழைக்கவில்லை, நம்மளுக்கு இப்ப எப்படி அழைச்சிருக்கிறார், குமாரர்கள. அப்ப ஒரு வீட்டுல வந்து வேலைக்காரங்க தான் அந்த எஜமானுக்கு அடிமை, ஆனா குமாரர் வந்து அவருடைய அவங்க அந்த வீட்டுக்கே சுதந்திரவாளி. அப்போ அப்படி இருக்கும் போது நம்ம இந்த குமாரத்துவத்தை, புத்திர சுவிகாரத்தை நம்ம வாங்கியிருக்கோம். அப்ப இந்த புத்திர சுவிகாரத்தை வாங்கும் போது நம்ம எந்த ஒரு அடிமைத்தனத்துக்குள் நம்ம இருக்கவே முடியாது. அப்ப நமக்குள்ள அந்த அன்பின் பிரமாணங்கள் தான் நம்மளுக்குள்ள வேலை செய்யணுமே தவிர அடிமைத்தனத்திற்குடைய ஆவியை நாம் பெறவில்லை, தேவன் நமக்கு அது கொடுக்கல. அப்போ ஒரு மனிதனுடைய சரீரத்துக்கு ஒப்பிட்டு அங்கே பேசி இருக்கிறது நம்ம பார்க்கறோம். அப்ப மனிதனுடைய சரீரத்துல அநேக உறுப்புகள் அங்கே இருந்தாலும் கூட, இதை வந்து நம்மளுக்கு ஏற்கனவே இந்த உதாரணங்கள் அநேக சமயங்களை நம்ம பேசியிருக்கிறோம். அப்போ இந்த உறுப்புகள் எல்லாம் எப்படி ஒன்று கொன்று பின்னி பிணைக்கப்பட்டிருக்குது, கை காலு கண்ணு மூக்கு இதெல்லாம் நம்முடைய சரீரத்துல ஒன்று கொன்று பிணைந்திருக்குது. இதெல்லாம் வந்து அங்கங்க எடுத்து ஃபிட் பண்ணி போல்ட் நட் வச்சு டைட் பண்ணிக்கிறாங்களான்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்ப கார் இருக்குது, கார் கூட ஓடுது, காருக்கு என்ன வேணும், காரனுடைய பொருட்கள் எல்லாம் மாட்டணும்னா அதுக்கு வந்து போல்ட் நட் வச்சு டைட் பண்ணுவாங்க. ஒரு போல்ட் கண்டிஷன்ல அவ்வளவு முடிஞ்சு வண்டி போகாது, நின்றும். ஆனா மனிதனுடைய சரீரமோ அல்லது ஒரு மரமோ, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம எடுக்கலாம், மரமோ அல்லது எந்த ஒரு உயிரினம் எடுத்துட்டா கூட அவைகளுக்கு இந்த மாதிரி ஒரு செயற்கையான ஒரு ஃபிட்டிங் எல்லாம் தேவையில்லை. அது எப்படி தேவன் பண்ணிக்கிறாரு, அது இல்லாமே அது செயல்படக்கூடிய ஒரு நிலைமையில இருக்குது. அப்ப அதனால அந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் அநேக விஷயங்கள் பத்தி, அந்த ஒற்றுமை பத்தி, யூனியன் அதாவது யூனிட்டி, அந்த ஒருமைப்பாடு பத்தி, சபையினுடைய ஒருமைப்பாடு பத்தி தெளிவாக இங்க பேசியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதை பத்தி வசனத்துல நம்ம வாசிக்கும் போது இல்ல இல்ல ஒண்ணும் அங்க வந்து அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். 14 வசனம் வாசிங்க. அநேக அவயவங்களாக இருக்குது, ஆனாலும் சரீர அவயவங்கள் எல்லாமே ஒன்னே, எல்லாமே ஒரே மகிமை கிடையாது. சரீர அவயவங்கள்ல எல்லாத்துக்கும் ஈக்குவல் மகிமை இருக்குதா? இப்ப உதாரணமா கால் எடுத்துக்கோங்க. காலுக்கு வந்து நம்ம தலைக்கு கொடுக்கற கணத்தை கொடுக்கறோமா? இப்ப காலை கொண்டு போய் தலைக்கான வச்சு படுக்க வைக்க மாட்டோம். அப்ப காலுக்கு வந்து ஒரு கணம் இருக்குது, தலைக்கு ஒரு கணம் இருக்குது. அப்ப சரீரத்துல வந்து ஒவ்வொரு அவயவங்களுக்கும் ஒவ்வொரு கணம் வச்சிருக்கோம். ஆனாலும் அவர்கள் எல்லாம் எப்படி இருக்குது? ஒன்றுக்குள்ள ஒன்று பின்னி பிணைந்து இருக்கிறது நம்ம பாக்குறோம். 22 வசனத்துல வாசிக்கும் போது, ஆனால் தேவன் என்ன பண்ணிக்கிறார்னா,
சரீர அவயங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகள் எவைகளோ மிகவும் வேண்டியவைகளாக இருக்கு.
ஆனா தேவன் வந்து என்ன பண்ணிக்கிறாரு, கனவீனமான விஷயங்கள் அவயவங்கள் எதுவோ அதுக்கு அத அவைகளைத்தான் அந்த சரீரத்துல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ரொம்ப முக்கியமான உறுப்புகளாக வச்சிருக்கிறார். இப்ப கால் இல்லைன்னா தலையிலிருந்து என்ன பிரயோஜனம்? அப்ப கால் இருந்தா தான் நம்ம ஒரு இடத்துல போக முடியும். ரொம்ப முக்கியமான வேலை செய்தது. அப்ப கனவீனமான அவயவங்களை தேவன் கனமுள்ளதாக வச்சிருக்கிறார். இதெல்லாம் சில எக்ஸாம்பிள்ஸ் அங்க கொடுக்கிறார். அதே போல அடுத்த வசனத்துல வாசிக்கும் போது,
சரீர அவயங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவைகளுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம், நம்மை லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம்.
அப்ப என்ன, நம்மளுக்கு அதிக லட்சணம் இல்லாதவங்க தான் நம்ம என்ன பண்ணுவோம், அலங்காரம் ஒன்று. இன்னைக்கு நம்மள வந்து ஏன் அலங்காரம் பண்ணிட்டு வரோம் வெளியே? அந்த 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 அளவுக்கு இருக்குது நம்ம முகம். ஏன்னா கண்டிப்பா அதுக்கு வந்து ஒரு பியூட்டி பார்லரு அல்லது வந்து பவுடரோ ஸ்னோவோ ஏதாவது போட்டு வரணும், அப்பதான் நல்லா இருக்கும். அப்ப அந்த அந்த அவலட்சணமாக இருக்குது, அவங்களுக்கு தான் நம்ம அதிக தனம் கொடுக்குறோம். அப்ப இங்க அப்போஸ்தலர் என்ன இங்க எக்ஸாம்பிள் கொடுக்க வர்றாரு, என்ன நம்ம சபையில இது எப்படி நம்ம பொறுத்துருது என்றால், சபையில கனவீனமான சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள், கனவீனமானவர்கள் கூட இருக்கிறாங்க, கனம் உள்ளவர்களும் இருக்கிறாங்க, கலந்து இருக்கிறாங்க. ஆனா யாருக்கு மகிமை ஜாஸ்தி கொடுக்கணும்? கனவீனமானவர்களுக்கே மகிமை கொடுக்கணும். எவ்வளவு அருமையான பாயிண்ட் சொல்றாரு, எவ்வளவு சிம்பிளா எளிய முறையில இதை நம்மளுக்கு விளக்கி சொல்றாரு. அப்ப நம்ம பொதுவா மனிதனுடைய சுபாவங்கள் எப்படி இருக்குது, கனமுள்ளவர்களை தான் மேலும் மேலும் கனப்படுத்துறோம், ஆனா கனவீனமானவர்களை புறக்கணிக்கிறோம். ஆனா இங்க கர்த்தர் இந்த சரீரத்தினுடைய விஷயத்துல எப்படி சொல்றாரு, கனவீனமான அவயவங்களுக்கு அதிக கனம் நம்ம கொடுக்கணும். அப்போ இது என்ன விஷயம் நம்ம பாக்குறோம்னா, நம்ம கூட இன்னைக்கு வந்து அது என்ன விஷயம்னா, அந்த கனவீனமான உறுப்புகள் அல்லது கனவீனமான அவயவங்களை அதை கனவீனமாக பார்க்கக்கூடாது. அதுதான் அந்த விஷயம். அப்ப வந்து இன்னைக்கு வந்து நம்ம அநேகர் இருக்கிறோம். அந்த ஒரு சபை என்பது அநேக மனிதர்களை கொண்ட ஒரு 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 அமைப்புல மனிதர்களை கொண்ட ஒரு ஒரு சபை அல்லது வந்து ஒரு கூட்டம், அதனாலதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அமைப்புன்ற வார்த்தையே வந்து நம்மளுக்கு வேண்டாம். அப்ப ஒரு கூட்டமா இருக்கிறோம் நம்ம, அநேக சகோதரர், வித்தியாசமான ஜனங்கள், வெவ்வேறு கலாச்சாரங்களில, வெவ்வேறு பழக்க வழக்கங்கள்ல, வெவ்வேறு பின்னணியில வளர்ந்து வந்துக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளும் இன்னைக்கு இந்த ரூமுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கோம். அப்ப இப்படி உட்காந்துருக்கும் போது ஒவ்வொருவருக்கும் பர்சனல் பல்வேறு விஷயங்கள் இருக்குது. கரெக்டா, பர்சனல் விஷயம் நம்ம எடுத்தா ஒவ்வொருவருக்கும் பல விஷயங்கள் இருக்கு, நமக்கு தெரியாது. நம்ம அதிகமா எல்லாத்துக்கிட்ட பழகிறது இல்லை. சில பேர்கிட்ட நம்ம பழகும் போது, கொஞ்சம் பேர்கிட்ட பழனா கூட அவங்களுடைய பின்னணியெல்லாம் நம்ம தெரிஞ்சு. அநேக சகோதரர்கள் வந்து எத்தனை சாட்சிகள் கொடுக்குறாங்க. நம்ம இப்ப நினைச்சிருப்போம், இவருக்கு எந்த கவலையுமே இல்லை, இவர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு அப்படின்னு. ஆனாலும் அந்த அந்த சகோதரர் நம்ம சந்திச்சு கொஞ்சம் பேசணும்னு வைங்க, அவர் என்ன பண்றாரு, அவர் திடீர்னு அழுதுருவார். இதெல்லாம் நம்ம வந்து நடைமுறையில அனுபவப்பட்ட சில நிகழ்ச்சிகள். நம்ம வீட்டு கூட நம்ம ஒரு சகோதரர் வந்திருந்தார், ரொம்ப சிரிக்கிறாரு, எப்போது சிரிச்சுட்டே இருக்கிறாரு. அப்போ பரவாயில்ல, இந்த பிரதர் நம்ம தான் சோகமா இருக்கிறோம், இவருக்கு எந்த விதமான கவலை இல்ல மாதிரி தெரியுது அப்படின்னு நினைச்சு அவர்கிட்ட பேசிட்டே இருந்த பாருங்க. அப்ப அவருடைய சரி அப்புற பிரதர் நீங்க எப்படி சத்தியத்துக்கு வந்தீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும் போது திடீர்னு அப்படி அழுகிறார். ஏன் அழுகிறாரு இவரு? பார்க்கும்போது சொல்றாரு, எனக்கு 2 குழந்தைங்க இருந்தாங்க, அதுல ஒரு குழந்தை போயிடுச்சு, கேன்சர் ஆயிடுச்சு, 8 வயசுல கேன்சர் ஆகி 93 அது சாகுது. அப்ப எப்படி இருக்குங்க அவருக்கு? அவனை பார்த்தா அவ்வளவு சிரிப்பு, அவ்வளவு சந்தோஷம் அப்படி இருந்தார். இது என்ன, எதுக்காக நம்ம இந்த பாயிண்ட்ஸ் நம்ம எடுக்கிறோம்னா, எல்லா சகோதரர்களும் பல்வேறு சூழ்நிலைகள்ல மேல வந்திருக்கிறாங்க. தேவன் ஒரு பெரிய கிருபை வச்சு சத்தியத்துக்கு கொண்டு வந்துக்கிறார். அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா கனவீனமான அந்த அவயவங்களுக்கு அதிக கனம் நம்ம கொடுக்கணும்னா அதனுடைய பொருள் என்னவெனில் அவங்களுடைய பலவீனங்கள் மற்றும் அவருடைய சரீரங்களில் இருக்கிற குறைபாடுகள் அல்லது வந்து குறைகள் இவைகளுக்கு வந்து நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. பொதுவா இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சகோதரருடைய பலவீனம் பத்தி பேச ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு எல்லை இருக்க, அது ஒரு பெரிய கதையாவே போயிட்டே இருக்கும், விடிஞ்சாலும் தீராது. நேற்று கூட நான் ஒரு சகோதரருடைய வீட்டுக்கு போயிருந்தேன், சப்ஜெக்டுக்காக போகும்போது அவர்கள் தங்களுடைய பழைய நிலைமைகள்ல, ஆனா அந்த 53 வகுப்புகள் கேட்டு அவங்க வந்திருக்கிறாங்க, ஆனா என்ன ஆச்சுனா சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால அமைப்புல கொண்டு போய் அவங்களை சேர்த்து வச்சோம். ஆனா அந்த அமைப்புல போய் அவங்க பல விதமான கஷ்டங்களை அனுபவிச்சு மீண்டும் தேவன் நம்ம கையில கொடுத்துட்டு, ரொம்ப சந்தோஷமா இருக்குது அது கேட்கும் போது. அது தேவன் நம்மளுக்கு மீண்டும் அந்த சகோதரர் நம்ம கையிலேயே கொடுத்துட்டார். அப்போ அந்த சகோதரர்கள் மத்தியில் நம்ம பேசும்போது அவர்கள் வந்து அந்த அங்க அவர்கள் வாங்கின அந்த அனுபவங்கள்ல பல சகோதரர்கள் பத்தி அவர்கள்கிட்ட வாங்கின அனுபவங்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, இப்ப நம்மளும் அப்படியா, அவர் என்ன சொன்ன, அவர் என்ன சொன்னாரு, அவர் என்ன பேசினாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிச்சு என்ன ஆகும், விடிய விடிய கதை தீராது. அப்ப நம்ம என்ன பண்ண, பிரதர் இது நமக்கு தெரியும், இவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியும், அதனால நீங்க ஸ்டாப் பண்ணுங்க, மற்றபடி நம்ம மேற்கொண்டு நீங்கள் வளர்றதுக்கு உண்டான விஷயங்களை நம்ம பேசலாம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அது அவங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. அப்ப என்ன விஷயம்னா ஒவ்வொருவருடைய குறைபாடுகள் கனவீனமான பிரதேசக்கிறார், சில பேர் தவறு செய்கிறவர்கள் கொடுக்குறாங்க, தவறு செய்யாதவர்கள் இருக்கிறாங்க, இன்னும் பெரிய பெரிய தவறுகள் செய்தவர்கள் கொடுக்குறாங்க. அப்படியெல்லாம் பல விதமான சகோதரர்கள் இருக்கும் போது அல்லது அவர்கள் வந்து அநேக பின்னணிகள் அவர்கள் வாழும் போது அந்த சூழ்நிலைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரா இயேசு எக்ஸாம்பிள் நம்ம போகணும், ஏன்னா கர்த்தரா இயேசு தான் நம்மளுடைய மாடல் இல்லைங்களா, அவர் தான் நம்மளுடைய மாதிரி. நம்ம எந்த விஷயத்துல ஒரு முடிவெடுத்தாலும் கூட யாரை பார்க்கணும், அதனாலதான் அந்த அப்போஸ்தலர் போல் ரொம்ப அடிச்சு பேசினார், கர்த்தர் கிறிஸ்துவனுடைய சிந்தனையே உங்களுக்குள் இருக்கணும், இதை விட்டு நீங்க வேற சிந்தனையை பண்ணக்கூடாது. அப்ப எந்த ஒரு மேட்டரை நம்ம பார்க்கும் போதும் யார் மாதிரி பார்க்கணும், கிறிஸ்துவ போல நம்ம பார்க்கணும். அப்ப அந்த கர்த்தரா இயேசு இந்த உலகத்தில் வாழும் போது பொருந்ததிலிருந்து சாகுற வரைக்கும் இந்த உலகம் அவருக்கு சாதகமே இல்லை. அதுல குறிப்பு உடன்படிக்கைக்கு பின்பு நம்ம பார்த்தோம்னா அந்த சகோதரர் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அவருக்கு பண்ணின தீமையினுடைய அந்த கொடுமை பார்த்தோம்னா அது அந்த மாதிரி பார்க்கவே முடியாது. அதுவும் அந்த கெத்செமனேக்கு பின்பு அவர் சிலுவையில் அறையில் கொண்டு போகும்போது ஒருத்த காரி துப்புறான், ஒருத்த வந்து அடிக்கிறான், இன்னும் வந்து குத்துறாங்க, இன்னும் என்னென்னமா பண்றாங்க, அவர் ரொம்ப அவமானம் பண்றாங்க. சிலுவையில் தொங்கும் போது கூப்பிட்டாங்களான்னு அப்ப கூட விடல, அப்ப கூட கேட்கறாங்க, நீ எத்தனையோ பேர் சரி பண்ணிய, இப்ப நீ இறங்கி வா இப்படி எல்லாம் கேட்கறேன். அப்ப கூட ஜீசஸ் எப்படி இருந்தாரு, வாங்களா பாத்துக்கலாம் உங்களை நான் சீக்கிரம் சொன்னார, அப்ப என்ன சொன்னார், அப்படி அமைதியா இருக்கும். அப்ப மனசுக்குள்ள எப்படி நினைச்சிட்டார்னா, அப்பா இவங்க செய்யறது இவங்களுக்கு என்னன்னு தெரியல. அப்ப அந்த ஒரு மனசு நீங்க பாத்து ஏன் அப்படி நினைச்சிட்டாரு அப்படி என்றால் இவரது ரிசல்ட் ஒரு பாயிண்ட்ல நான் கொஞ்சம் ஒரு லாஸ்ட் வீக் இந்த பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது அங்க கிடைச்சது. அவர் என்ன சொல்றாருன்னா, ஏன்னா எதனால கிறிஸ்து அந்த ஜனங்கள் மேல் கோபமே படல என்றால் இவங்க இப்படித்தான் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும், பலவீனமான மனுஷனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னு. அப்போ அவங்க கிட்ட போயிட்டு அவர் லெவலுக்கு எதிர்பார்க்க முடியாது, அவர் பரிபூர்ண மனுஷன், அவருக்குள் பாவமே இல்லை, அவர் லெவலுக்கு இவங்க இந்த ஜனங்க கிட்ட எதிர்பார்த்தா நடக்குமா. அப்ப என்ன பண்ணும், இப்போ உதாரணமா எடுத்துட்டீங்கன்னா நாங்க கூட வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு கீழே ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனா அந்த ஐஏஎஸ் தான் படிச்சுக்கிறாரே தவிர, ஆனா அவர் வந்து எங்க கீழே வேலை செய்யற ஸ்டாஃப் கிட்ட எல்லாம் எப்படி எதிர்பார்த்தாருன்னா அவர் லெவலுக்கு எதிர்பார்க்கிறார். இது முடியுங்களா, காலையில இருந்துச்சு வேலைக்கு போறதுக்கே நடந்துச்சு, பய ஜாஸ்தி ஆயிடுச்சு, எப்படிதான் நடக்க முடியும், அவருடைய மைண்ட் பவர் எவ்வளவு எப்படி இருக்கும், இல்லை நம்மளுடைய மைண்ட் பவர் இருக்கும், அவருடைய மைண்ட் பவருக்கு எவ்வளவு ஜாஸ்தி இருக்கும். அவர் என்ன பண்ணும், நம்மளெல்லாம் ஒரு சின்ன ஒரு குழந்தைகள் மாதிரி நினைச்சு நம்ம செய்யறது, ஒருவேளை தவறு செஞ்சா கூட இப்படி செய்யக்கூடாதப்பா இப்படி செய்யணும் இப்படி பண்ணாலும் சொல்லி கொடுத்தா நம்ம ஏதாவது செய்யலாம் அவருக்கு பிடிச்ச மாதிரி. ஆனா ஐஏஎஸ் லெவலுக்கு நம்ம எதிர்பார்க்கிறார் அப்படின்னா நம்ம கூட ஒரு கலெக்டர் வந்திருப்போமே, நான் அந்த மாதிரி அந்த அளவுக்கு மைண்ட் பவர் நமக்கு இல்லையே. அப்ப ஜீசஸ் கூட அப்படித்தான் தன்னுடைய மைண்ட் லெவலுக்கு இந்த ஜனங்கள் இல்லை, அதனால என்ன பண்ணல அவங்களுடைய பலவீனங்களை பத்தி. உதாரணமா நீங்க எடுத்தீங்க பிரதான ஆசனை பத்தி பேச ஆரம்பிச்சிருந்தாருன்னா எவ்வளவு அந்த காய்பாவை பத்தி பேச ஆரம்பிச்சிருந்தானே எவ்வளவு பேசிருப்பா. அதே போல பேதுரு பொண்ணு கூட்டத்துக்கு மத்த சீசர்கிட்ட போய் பேச ஆரம்பிச்சிருந்தாருனா எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க, அவன் பாரு இந்த மாதிரி பேசிட்டான் அவங்கிட்ட ஜாஸ்தி வச்சுக்காத. யோவான் கிட்ட போய் யோவான் சின்ன பையன் இருக்கிறாரு, அதே போல பேதர்கிட்ட போய் அவன் ரொம்ப பொடிய அவன் அவன் ஆகாது, அதனால வந்து அவங்களை ஜாஸ்தி வச்சுக்க அவனுக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லை. அப்படி எல்லாம் பேசிட்டு இருந்த அப்படியே பண்ணாரா, நம்முடைய முன்மாதிரிங்க அவர், ஜீசஸ் நம்முடைய முன்மாதிரிக்கிறார். அப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எடுத்து பார்க்கும் போது இந்த மாதிரி விஷயங்களே இல்லை சபைக்குள் சபையில. இது ரொம்ப எளிமையான மேட்டர் இதெல்லாம். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம், இப்போ நான் உங்களுக்கு சொல்றது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை, பெரிய மேட்டர்ஸ் கிடையாது, சிம்பிள் தான். ஆனால் இந்த கான்செப்ட் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால என்ன பண்ணோம்னா, ஒருவருடைய குற்றங்களை ஒருவர் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, பெருசு பண்ண. அப்போ அதை நம்ம பெருசு பண்ண ஆரம்பிச்சோம்னா பர்சனல் விஷயங்கள்ல, இப்போ பிரதருடைய பர்சனல்ல சில தவறுகள் இருக்கு. இப்போ என்ன எடுத்துட்டா கூட எத்தனையோ இருக்கு, நீங்க யாராவது பேச ஆரம்பிச்சீங்கன்னா அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஏன்னா என்னை பத்தி ரொம்ப க்ளோஸா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அப்போ என்ன என்ன எனக்குள்ள ஒரு பலவீனம் இருக்கும் கண்டிப்பா. நம்ம யாருமே பரிபூர்ணம் இல்லை, எந்த சகோதரர் நம்ம எடுத்துட்டா கூட சகோதரி எடுத்துட்டா கூட எல்லாருக்கும் ஒரு பலவீனம் இருக்கு. இந்த பலவீனத்தை நம்ம டச் பண்ணி பேச ஆரம்பிச்சோம்னா நம்ம எங்க போயிருவோம் தெரியுங்களா, அருமையான ஒரு இடத்துக்கு போயிருவோம். எந்த இடம்? இரண்டாம் இடம் இல்லை, ஏதேன் தோட்டம் போயிருவோம். ஏன்னா ஏதேன் தோட்டத்தில் தான் என்ன ஆச்சு, இந்த விஷயமே ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த பிளேமிங் அதர்ஸ் இல்லைங்களா, மற்றவங்களை பற்றி. ஆமா, ஆரம்ப காலத்து அந்த அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் தேவனிடத்திலே பிளேம் பண்றாரு, நீங்க பண்ணினதுனாலதான் வந்து இந்த மாதிரி நான் கெட்டு போயிட்டேன், நீங்க இந்த அம்மாவை கொடுக்காம இருந்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டேன், எப்படி பிளேமிங் பாத்தீங்களா. அப்ப என்ன இருக்குது, அதுக்கு ஒரு முடிவே எல்லையே கிடையாது. அப்போ சகோதரர்களுடைய பர்சனல் விஷயங்களை நம்ம ஒருவேளை இந்த விஷயங்கள் தெரியாதப்ப நம்ம பேசிருக்கலாம், அது வந்து தவறு. ஏன்னா தேவன் ரொம்ப கிருபி உள்ளவர் ஆகிறார். ஏன்னா வசனங்கள் ரொம்ப தெளிவா இருக்கு. அறியாமை உள்ள காலங்களே தேவன் காணாதவர் போல இருந்துருவார், ஆனா இப்பொழுது விஷயங்களே எல்லாம் தெரிந்து கொள்ளணும்னு அவர் விரும்புகிறார். அப்ப நம்ம என்ன பண்ணும், மனப்பக்குவம் அடைய அடைய வளர்ச்சி அடைய அடைய நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றி கொண்டு வந்து அப்ப அந்த பலவீனங்களை நம்ம மறைக்கணும். அதான் கர்த்தருடைய சரீரத்தில் இருக்கிற அவயவங்கள், நம்முடைய சரீரத்தில் இருக்கிற கனவீனமான அவயவங்கள் அப்படின்னா சில தவறு செய்கிற அல்லது வந்து சில குற்றம் செய்கிற இந்த இதெல்லாம் நம்ம ஜாஸ்தி ரொம்ப டீட்டெயில் நம்ம போகக்கூடாது. ஒருவேளை வந்து எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் கூட அதை நம்ம என்ன பண்ணோம், ரொம்ப டீட்டெயிலாக அது இப்படி பண்ணியிருந்தா அப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருந்தா இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படிலாம் நெகட்டிவா அது இது ரொம்ப ஜாஸ்தி நம்ம டீப் போவேன். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா எங்க மிஸ்டேக் இருக்குது அதை நம்ம கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டிய பிரகாரம் அதை நம்ம சொல்லி அதை நம்ம ஸ்டாப் பண்ணணும். அது வந்து ரொம்ப நியாயமானதாக இருக்கும். ஏன்னா கர்த்தர் வந்து ஏன்னா நம்மளுக்கு பல வேற வேலைகள் நிறைய இருக்குது, இந்த வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா இதுக்கே டைம் பார்த்தாரு. அப்ப உடனடியாக நம்ம முடிக்க வேண்டிய விஷயங்களை உடனடியாக செட்டில்மெண்ட் நம்ம பண்ணிட்டு அந்த சரீரத்துல மீண்டும் அந்த அந்த ஒரு லவ் இருக்கு பாருங்க. இப்ப இந்த சரீரம் ஒருவேளை கால் வந்து தவறா நடந்து இந்த சரீரமே தொப்புன்னு ஒரு இடத்துல விழுந்துருச்சு வச்சுக்கோங்க, சாக்கடைகள் விழுந்துருச்சு வைங்க, திருப்பியும் அந்த சரீரம் வந்து காலை எல்லாம் கோச்சுக்குமா, தலையில நீ மேல இந்த காலை நீ வேண்டாம், நீ சரியில்லை, நீ கரெக்டா கால் நீ வைக்க வேண்டிய இடத்துல நீ வைக்கல, நீ டிச்சுக்குள்ள காலை வச்சுட்ட, அதனால வந்து நான் இனிமேல் உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை சொல்ல முடியுங்களா. அப்போ அது அந்த சரீரம் சொல்லுமா, அப்போ அந்த சரீரம் என்ன பண்ணுது, உடனடியாக வந்து மன்னிச்சுட்டு உடனடியாக அந்த லவ் காமிக்கு. தேவன் என்ன எக்ஸாம்பிள் வச்சுட்டு இருப்பார், இது வந்து யாருக்கு, இது உலக தெஞ்சினங்களுக்கு இந்த விஷயம்லாம் புரியாது, ஆனால் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த அந்த இடத்துல ஒரு குணம் அங்கே காண்பிக்கப்பட வேண்டும், அது என்னது, அதுதான் அந்த ஆணிவேர் லவ் இல்லைங்களா, அந்த அன்பு அங்க வந்து. அப்போ அந்த சரீரத்துல எந்த விதமான வித்தியாசங்களே இல்ல. 25 வசனம் நம்ம அதுல வாசிக்கிறோம்,
சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையா இருக்கும்படிக்கு தேவன் கணத்தில் குறைவுள்ளவதற்கு அதிக கணத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார்.
இப்படித்தான் அமைச்சிருக்கார். அப்போ என்ன பண்ணிக்கிறாரு, எந்த விதமான கருத்து வேறுபாடுகள் வந்து அதுக்குள்ள வரதளவு பிரச்சனைகள் வரும், இந்த சரீரத்துக்கு நிறைய இடர்பாடுகள் வரும், நிறைய வந்து பிரச்சனைகள் வருது, ஆனா அந்த சரீரத்துக்குள்ள என்ன வருது இல்ல, பிரிவினைகள் வருது, பிரிவினை வருது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அங்க சொல்லுகிறது நம்ம பாக்குறோம். அப்போ இந்த சபையானது எப்படி இருக்கணும் என்றால் ஒரு முழுமையாக முழுமையானதாக இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும்னு பாக்குறோம். இப்போ ஒரு மரம் எக்ஸாம்பிள் எடுத்துட்டா கூட அதனுடைய நுனியிலிருந்து அதனுடைய வேர் வரைக்கும் நம்ம மனிதனுடைய சரீரம் போலேயே தான் அது கூட வேலை செய்யுது. அப்போ அதே போலதான் நம்மளுடைய விஷயங்கள்ல கூட சபையினுடைய விஷயத்துல கூட அந்த அந்த யூனியன் வந்து ரொம்ப முக்கியம். யூனியன்னா அந்த ஒற்றுமை, ஒற்றுமை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இந்த ஒற்றுமைக்கு என்ன வேணும், என்ன வேணும்னா அந்த ஸ்பிரிட் வேணும், அந்த அந்த ஒற்றுமை இருக்கணும், அந்த யூனியன் யூனிட்டி நம்ம இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆவி நம்மளுக்குள் வேணும். அதுதான் வந்து அது அது பிரதர் எழுதும் போது ஒன் ஸ்பிரிட் இஸ் தி பாண்ட் ஆஃப் யூனியன், அப்போ நம்ம எப்பொழுதும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆவி நம்மளுக்குள் இருந்து அதுதான் வந்து ஸ்க்ரூ போட்டு மாதிரி. இந்த ஆவி இல்லை அப்படின்னாக்க என்ன ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. இன்னைக்கு பாருங்க நிறைய சபைகள் நம்ம எடுத்துட்டாக்க அவங்க கொஞ்ச நாளைக்கு இருப்பாங்க பிச்சுக்குவாங்க பிரிஞ்சிருவாங்க எல்லாம். அப்புறம் இவர் மூஞ்சி அவர் பார்க்க மாட்டாரா, அவர் மூஞ்சி அவர் பார்க்காம அவர் போயிடுவாங்க. ஆனா உண்மை சபையில் எப்படி இருக்கக்கூடாது, இந்த பிரிவினைகள் வரக்கூடாது. எப்படி இருக்கணும், ஒரு மனிதனுடைய சரீரம் போல இருக்கணும். பிரச்சனைகள் வருதோ வரும், ஆனா பிரிவினைகள் வரக்கூடாது என்றது அங்க இந்த ஒரு விஷயத்துல நம்ம தெளிவாக கண்டு கொள்றோம். அப்போ எங்கெல்லாம் வந்து இந்த அந்த ஒருமை பாட்டுல குறைவு இருக்குது அங்கெல்லாம் வந்து அந்த பிரிவினை ஆவி அங்க ஸ்டார்ட் ஆகும். அப்ப நம்ம என்ன பண்ணோம், ஆதிக்காலத்துல கூட அந்த ஆதிக்கால சபையில கூட இது இருந்துச்சா அப்படின்னா இது இருந்துச்சு, ஆனா அவங்க என்ன பண்ணல, அந்த மாதிரி அவங்க பண்ணாம சில வசனங்கள் பின்னாடி நம்ம வாசிக்கலாம். அதனாலதான் தேவன் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இந்த சரீரமான சபையை சரியான வகையில வழி நடத்துறதுக்காக ஆதிகால சபைக்கு அவர் வந்து எப்படி பண்ணிட்டாருன்னா 1 கொரிந்தியர் 12 8 வசனத்திலிருந்து.
எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும்.
அது கூட வேண்டாம், நீங்க அதுல 28 வசனம் ரொம்ப முக்கியம். முதலாவது சபையை வழி நடத்துவதற்காக. அப்ப சபை யாருடைய சபை, தேவனுடைய சபை. அப்ப இன்னைக்கு வந்து ஒரு சபை, இன்னைக்கு உதாரணமா ஈரோட்ல ஒரு எக்லிசியா இருக்கு. இந்த எக்லிசியா யாருடையது, தேவனுடைய. இது நம்ம விசுவாசிக்கிறோம், இது வந்து ஒரு தனிப்பட்ட நபர்கள் வந்து இது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அவங்களுடைய முயற்சியில இது நடந்துச்சு சொல்ல முடியுங்களா. கிளாஸ் எடுத்திருக்கலாம், உதாரணமா நானே இங்க வந்து கிளாஸ் எடுத்திருக்கிறேன், 53 எடுத்திருக்கிறோம். அதுக்காக நான் ஏற்படுத்தின சபை சொல்ல முடியுமா. அப்ப இது யார் ஏற்படுத்தின சபை, இது தேவனுடைய சபை. தேவன் வந்து இந்த சபைகளே அவர் பாதுகாக்கிறார், அதை வழி நடத்துறாரு. அதனால சபைகள் எப்படி போகணும்ன்றதுக்காக ஆரம்ப காலத்துல, ஆரம்ப காலத்துல யுகத்தினுடைய ஆரம்பத்துல தேவன் வந்து சில பேரை நியமிக்கிறார். அப்ப தேவன் சபையில முதலாவது யார் வச்சாருனாக்கா அப்போஸ்தலர்களை அவர் வச்சாரு, இரண்டாவது தீர்க்க தரிசிகளையும், அப்புறம் போதகர்களையும், எல்லாம் ஏற்படுத்திட்டு இருக்கிறார். அப்போ எதுக்காக, அந்த அந்த அப்போது இருக்கிற சபைகளுக்காக மட்டுமில்ல, இந்த யுகத்தின் முடிவு வரை இருக்கிற சபை, அது மட்டும் இல்ல எவர்லாஸ்ட் நித்தி நித்து காலமாக இந்த சபை ஒரு கொள்கையின் அடிப்படையில் இருக்கணும்ன்றதுக்காக தேவன் எங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறாரு, ஆதிக்கால சபையில இந்த அப்போஸ்தலர்கள் மூலமாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் போதகர்கள் மூலமாகவும் அவர் ஏற்படுத்தி இருக்கிறத நம்ம பார்க்கணும். என்ன ஒரு அருமையான ஒரு ஏற்பாடு தேவன் அங்க செஞ்சிருக்கிறார். அப்போ இந்த தேவனுடைய திட்டத்தை நம்ம பார்க்கும்போது இவர் சபைகளை வழிநடத்துறதுக்காக இவர்களை வந்து அவர் ரெடி பண்ணாரு. வழிநடத்துவதற்கு மட்டும் இல்ல, சபையை தெரிந்து கொள்வதற்காக. சபை தன்னுடைய கடைசி இலக்கை போய் அடையணும் இல்லைங்களா, சபை 144,000 வரணும், சிறுமந்தை பிரித்தெடுக்க பண்ணும். அப்ப சிறுமந்தை பிரித்தெடுக்க பண்ணும்னா தேவன் முன்கூட்டியே இவர் தான் அவர் எந்த ஒரு கணக்கு அவர் போட்டு வைக்கவே இல்லை. இந்த இந்த பாயிண்ட் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனாலும் அவர்கள் தம்முடைய சித்தத்தை புரிந்து, தம்முடைய விவரங்களை தெரிஞ்சு, தம்முடைய சத்தியங்களை ஏற்றுக்கொண்டு, தங்களை அர்ப்பணித்து உடன்படிக்கை செய்து, அந்த உடன்படிக்கையை 100% அவர் நிறைவேற்றணும், நிறைவேற்றி அந்த ஒரு தகுதியை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும்ன்றது அவருடைய திட்டமாகும். அப்போ அந்த இலக்கை அவர்கள் பெற்றுக்கொள்ளணும்னா அதுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் தேவை. அப்ப அந்த சரியான வழிகாட்டுதல் தான் யாரு ஏற்பாடு பண்ணிக்கிறாருன்னா லிஸ்ட் கொடுத்துக்கிறாரு என்று பாருங்க. அப்ப இந்த இந்த லிஸ்ட் நம்ம பார்க்கும்போது இது அருமையான ஒரு வழிகாட்டுதலாக அங்க இருக்குது. பொதுவாக ஹியூமன் மைண்ட் என்ன, இன்னைக்கு வந்து ஜென்ம சுவாபத்தில் இருக்கிற மனுஷங்களுக்கு என்ன ஆசை இருக்கும் என்றால், மனுஷங்கள் வந்து இப்போ உதாரணமா ஒரு கம்பெனியினுடைய முதலாளியை எடுத்துக்கலாம். ஒரு கம்பெனியுடைய முதலாளியே தன்னுடைய ஊழியர்கள் வந்து அவனுக்கு மனசாட்சிக்கு அவனுக்கு நடக்கட்டும், அவனுக்கு வாங்கினதுல சம்பளம் அந்த சம்பளத்துக்கு மனசாட்சிக்கு அவனுக்கு வரட்டும், அந்த டைமிங் அவனுகளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம், இத்தனை மணிக்கு தான் அவனுக்கு சாப்பிட போட்டோம், இவ்வளோ தான் அவனுக்கு டீ டைம் எடுத்துக்கிட்டோம், இவ்வளோ இந்த டைமுக்கு தான் அவன் ரிட்டர்ன் வீடியோ போட்டோம் அப்படின்னு அவனுங்களே எல்லாம் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லி டிசைட் பண்ணுவாரா? அவன் என்ன பண்ண, கிளியராக பங்கிங் வைப்பாங்க வெளியில் டைமிங், அவர் உள்ள எத்தனை மணிக்கு 2 நிமிஷம் இல்லாட்டா ரிட்டர்ன் வீட்டுக்கு போ, உள்ளே சேர்த்த மாட்டாங்க. அப்போ ஹியூமன் மைண்ட் என்னன்னா சாதாரணமாக மனிதர்களை கண்ட்ரோல் பண்ணுறது. இன்னொரு இது வந்து முதலாளிகளுடையது, தொழிலாளியுடைய எண்ணம் என்ன? முதல்ல என்ன சொன்னாலும் கேட்கலாம் ஐடியா இருக்குமா? இவனுடைய என்ன, கழகம் போன்றதே அவனுடைய பொழப்பாடு. பொதுவா இன்றைக்கு இந்த இந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பசங்க கொடி பிடிச்சிடறாங்க. அப்போ அந்த கலர் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்குது. ஒன்னு இந்த பக்கம் அவன் முடிஞ்ச அளவுக்கு அவங்களை தங்களுடைய கண்ட்ரோல வைக்க பாக்குறான், இன்னொரு பக்கம் அவனுக்கு விரோதமா நடக்கிறதுக்கு அவங்க முயற்சி எடுக்கிறான். ஆனால் உண்மை சபையில இது ரெண்டுமே கிடையாது. இது வந்து எப்படி இருக்கணும்னாக்கா அடிமைத்தனமும் இல்லை, அதே நேரத்தில் கலவரமும் கழகமும் கிடையாது. மாறாக ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இல்லாம ஒரு லிபர்ட்டி தேவன் கொடுத்துக்கிறான், ஒரு சுதந்திரம். என்ன அருமையான பாயிண்ட் இல்லைங்களா? அது அதை பத்தி நம்ம கலாத்தியர் 5:1 நம்ம வாசிக்கிறோம். அடிமைத்தனத்தில் இருந்தோம், ஆனா இப்போ உண்மை சத்தியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம், புது சிருஷ்டி ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்மளுக்கு என்ன இருக்குது? தேவன் என்ன கொடுத்துக்கிறாங்க? லிபர்ட்டி இல்லைங்களா? ரொம்ப முக்கியமான சுதந்திரம் கொடுத்துருக்கிறாரு. ஆனா அந்த சுதந்திரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும்? இது வந்து ஒரு மிக மிக முக்கியமான ஒரு வரம், சுதந்திரம் என்பது. இல்லைங்க, ஒரு மனுஷங்கள் சுதந்திரமா வாழ்றதுக்கும் அடிமைகளா வாழ்றதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? அப்ப சுதந்திரமா வாழ்றதுக்கு வாழ்றதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. அது அது வந்து கிடைக்காது. இன்னைக்கு வந்து இந்தியா ஜனங்கள் கூட நீங்க எடுத்துல கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரங்க எத்தனை 2-3 நூற்றாண்டுகள் அடிமைப்படுத்திட்டாங்க. ஆனா அதை வந்து துரத்தி அடிச்சுட்டு சுதந்திரமான ஒரு நாடாக மாறும் போது எவ்வளவு சந்தோஷம் இருக்கு. இப்ப அதே போல இன்னைக்கு நம்ம புது சிருஷ்டியில் இருக்கும் போது நான் முந்தி வாழ்ந்த அந்த வாழ்க்கையில ஃபுல் அண்ட் ஃபுல் அடிமைத்தனத்தில் இருந்தோம். ஆனா இன்றைக்கு நம்ம எப்படியா இருக்கிறோம்? சுயாதீனம் இருக்கிறோம். அப்ப இந்த சுயாதீனத்துக்கு வந்து நாம் மீண்டும் எங்க போயிடக்கூடாது? அந்த அடிமைத்தனத்துக்குள்ள போயிடக்கூடாது. ஏன்னா அந்த அந்த அடிமைத்தனத்துக்குள்ள நம்ம போயிட்டோம்னா புது சிருஷ்டிக்கு அடையாளமே இல்லை. ஆனா அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? அப்ப சுதந்திரமா இருக்கிறதானே இஷ்டம் போல நடக்கிறதுன்னு அர்த்தமா? அது சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, சில பொறுப்புகள் தேவன் நம்மளுக்கு, சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இருக்குது அந்த சுயாதீனம். அது எப்படின்னா கிறிஸ்துவனுடைய உபதேசங்களுக்கு உட்பட்டு இருக்குது அந்த சுயாதீனம். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ வந்து எந்த ஒரு பிரதருக்கும் நான் அடிமை இல்லை, யாரும் வந்து என்னை கேட்க முடியாது, நான் என்ன வேணாலும் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு அந்த மாதிரி அது அது வந்து சுதந்திரம் இல்லை. அதுக்கு பேர் என்ன? அடமண்ட் சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுக்கு பேர் சும்மா எதிர்த்து நிக்கிறது. பொதுவா தேவனுடைய திட்டத்துல மனுஷங்கள்கிட்ட அவர் எதிர்பார்க்கறது என்ன? ஒண்ணே அவனுக்கு கொஞ்சம் மாதிரி பார்த்தேன், கீழ்படியுது, கீழ்படியுது இல்லைங்களா? ஒபேயிங், ரொம்ப ஒபீடியன்ஸ் ரொம்ப முக்கியமானது. அப்போ அது இல்லாம நான் என்ன வேணாலும் செய்வேன், யாரும் என்ன கேட்க முடியாது அப்படிங்கிற அந்த சுயாதீனம் இல்லை. ஆனால் அந்த சுயாதீனமானது கிறிஸ்துவனுடைய உபதேசங்களுக்கு உட்பட்டு இருக்கணும்ன்றது ரொம்ப முக்கியமாக. அப்போ ஆதிகால சபையில என்ன எப்படி அந்த சபைகள் ஏற்பாடு ஆயிருந்துச்சோ அதே போல இன்றைக்கும் கால சூழ்நிலைகள் மாறிக்குது, நாகரிகம் மாறிக்குது. அன்றைக்கு அவங்க வாழ்ந்த சூழ்நிலை வேற, இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் வேற. ஆனா அவர்கள் ஏற்படுத்தின விஷயங்கள்ல எந்த விதமான மாறுதல் கிடையாது, எந்த விதமான மாறுதல் கிடையாது. அப்போ அந்த அப்போது இருந்த அந்த அதே சபையினுடைய ஏற்பாடுகள் தான் இப்போது இருக்கணும், கண்டிப்பா இப்போது. இப்ப நம்ம அறிவுல வேணா ஜாஸ்தி இருக்கலாம், அவங்களை விட அதிகமா ஒரு வேலை சத்தியத்துல நம்ம தெரிஞ்சிருக்கலாம். தேவன் இன்னைக்கு ஏற்ற காலம் ஆயிடுக்குது, கடைசி காலமா இருக்கிறதுனால எல்லா விஷயங்களும் இன்னைக்கு நம்மளுக்கு தெளிவாக சொல்லிக்கிறார். அறிவின் விஷயத்துல வித்தியாசம் இருக்கலாம், அல்லது நாகரிக விஷயத்துல வித்தியாசம் இருக்கலாம், உலகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வித்தியாசத்துல வித்தியாசம் இருக்கலாம். ஆனா ஆதி காலத்தில் இருந்த சபையினுடைய ஒழுங்குமுறைக்கும் இப்போது இருக்கிற சபையினுடைய ஒழுங்குமுறைகளுக்கும் வித்தியாசம் அது இல்லைன்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அதனாலதான் கர்த்தராக இயேசு ஆதி காலத்துல அது நமக்கு ஒரு பெரிய ஒரு மாதிரியாக அங்க வச்சுட்டு போகிறார். அப்போ அந்த அந்த வெச்ச மாதிரியின் படி இன்னைக்கு நம்ம சபைகளை வழிநடத்திட்டு வந்தா அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவேளை நம்ம அந்த மாதிரியின் படி நம்ம செய்யலைனா அது எப்படி இருக்கும்? அது கண்டிப்பா நம்ம டிஃபிகல்டிஸ் ஆகும், கண்டிப்பா பிரச்சனைக்குள்ளதான் நம்ம போவோம். அது மட்டும் இல்ல, நிறைய இழப்புகள் நம்ம சந்திக்க வேண்டியது வரும் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த சுயாதீனம் மற்றும் அந்த ஆதிகால சபையில அவர் செய்திருந்த அந்த ஏற்பாடுகள் கண்டிப்பா இந்த காலத்தில் கூட நம்ம செய்யணும். ஆனா இந்த இந்த விஷயங்களை புரிந்து கொள்ளாதனாலதான் இன்னைக்கு பெயர் சபைகள் எப்படி இருக்கிறாங்கன்னா, பிரசங்கம் பண்றவங்க ஒரு குரூப், கேட்கறவங்க இன்னொரு குரூப், அப்ப கிளர்ஜி அண்ட் லைட்டி அப்படி பிரிச்சுட்டாங்க. அப்போ உபதேசம் பண்றவங்க தனி வகுப்பார், பிரசங்கம் பண்றவங்க இயேசு கிறிஸ்து காலத்துல கூட அங்க இருந்தாங்க. பரிசேயர் சதுசேயர் அவங்க யாரு? பிரசங்கம் பண்றவங்க. அவங்க நீதிமன்றங்களாக தனி நினைச்சிட்டாங்க, ஜனங்களே பாவிகளாக முடிவு கட்டிட்டாங்க. அப்ப ரெண்டு பேருக்குள்ள ஒரு சுவர், ஒரு சுவர் கட்டிட்டாங்க. அது போலதான் இன்னைக்கு உலகமெங்கும் இருக்கிறது இந்த பெயர் கிறிஸ்துவ சபைகள்ல நம்ம பாக்குறோம்.
ஆனா உண்மை சபைகள்ல இந்த மாதிரி ஒரு டிவிஷன் வந்து நம்மளுக்கு இருக்காது. அப்போ நம்ம என்ன எப்படி இருக்கணும்னா, கண்டிப்பா இந்த கனவீனமான ஜனங்கள் மத்தியில தான் கனமுள்ளவர்கள் இருக்கணும். அப்ப என்னவோ அந்த ஒரு ஏற்ற தாழ்வு நம்மளுக்கு. அப்ப நம்ம எங்க போனா கூட ஒரு பேலன்ஸ் மைண்ட்ல நம்ம இருக்கணும்ன்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்ப நம்ம எந்த ஒரு சகோதரரோ அல்லது எந்த ஒரு சிஸ்டர்ஸோ எந்த ஒரு சகோதரனை புகழ்ந்தோ அல்லது வந்து மேலான நிலைமைக்கு கொண்டு போய் வைக்கிறாங்க அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப பேலன்ஸ்டு மைண்டா இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் நம்ம இப்போ நம்மளுடைய லைஃப்ல நிறைய ஹிஸ்டரி நம்ம பார்த்துருக்கோம், நிறைய பேர் விழுந்து போயிட்டாங்க. இதுக்கு காரணம் யாரு தெரியுங்களா, அவங்க இல்ல அந்த கூட சகோதர அந்த சத்தியத்தினுடைய அந்த மகிமை பார்த்து சத்தியத்துக்கு மகிமை கொடுக்காம அந்த சத்தியத்தை சொல்றவருக்கு மகிமை கொடுத்துட்டாங்க. அப்ப அதனால அவர் என்ன பண்ணாரு, பேலன்ஸ் மைண்டுக்கு பிரச்சனை இல்ல, ஆனா பேலன்ஸ் மைண்ட் இல்லாதவர் என்ன ஆயிடுவாரு, அவர் உடனே கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு. நிறைய பேர் விழுந்து போயிட்டு இருக்காங்க பாவம். அப்ப இதுக்கு காரணம் யாரு? ஆமாங்க, எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்ல, என்னையே ஒருத்தர் ஒரு சிஸ்டர் சொல்றாங்க, நீங்க மாட்டில் ஊத்துறன்ற நான் நேருக்கு நேரம் சொன்னேன், சிஸ்டர் வேண்டா நான் நல்லது பிடிக்கலையா, என்ன இது என்ன பேச்சு இல்லைங்களா, இது வந்து சபைக்குள் நான் நடக்கலாமா? அதான் ஜீசஸ் சொன்னாங்க, ஏ ஒருவரைத்தான் உங்களுக்கு மாஸ்டர் இருக்கிறார். நீங்கள் அனைவரும் எப்படிங்கிறீங்க சகோதரர், அவங்க பிரசங்கம் போன்றவராக கூட இருக்கலாம், அல்லது வந்து சபையை வழிநடத்துறவராக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு பிரசங்கியாரா இருக்கலாம், அல்லது சபையினுடைய மூப்பராக இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஆனா நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம், ஜீசஸ் தான் நமக்கு தலைவர் இருக்கிறார். அப்போ எந்த ஒரு நிலைமையிலும் இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நம்ம பேலன்ஸ் மைண்ட் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா நம்ம அந்த மேலான ஆசீர்வாதத்தை இழந்துருவோம். நம்மளுக்கு முன்னாடி வச்சிருக்கிறார் தேவன் கனா மகிமை அழியாமை. எவ்வளவு பெரிய பிரைஸ் எப்படி போயிரு தெரியுங்களா, நம்மளால இல்ல, அந்த வார்த்தையில விழுந்துட்டோம்னா முடிஞ்சு. அங்க நம்ம விழுந்தோம்னா இந்த ஹோல் லைஃப் டேஞ்சர், கேள்விக்குறியாரு, அந்த புது சிஷ்யனுடைய வாழ்க்கையை நம்மளுக்கு போய்விடும் என்று பார்க்கிறோம். அப்போ அதனாலதான் சரியான ஒரு வழிநடத்தலுக்காக அங்க சபையில எப்படி அருமையாக தேவன் வந்து ஏற்பாடு பண்ணிக்கிறாரு, இந்த அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் மற்றும் போதகர்களையும் அவர் இந்த சபைகளில் அவர் ஏற்பாடு பண்ணியிருக்கிறத பார்க்கிறோம். அப்போ அப்போஸ்தலர்களுக்கு பின்பு இந்த சபைகளை வழிநடத்தினவர்கள் யார்? அப்போஸ்தலர்கள் மரித்து போன பின்பு சபையை வழிநடத்தினவங்களுக்கெல்லாம் பேர் என்ன? கண்காணிகள் இல்லைங்களா, கண்காணிகள், அப்புறம் மூப்பர்கள், அப்புறம் உடன் மூப்பர்கள், இவங்கெல்லாம் வந்து சபையை வழிநடத்திட்டு வந்தாங்க. ஆனா எந்த எதன் அடிப்படையில் அவங்க வழிநடத்திட்டு வந்தாங்க? அப்போ சபையினுடைய மூப்பர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்கன்னா, சபையினுடைய எல்லா விதமான காரியங்களை அவர்கள் மேற்பார்வையிடுறாங்க, மற்றும் சபையினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, தங்களுடைய சபை மாத்திரமில்ல, மற்ற சபைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மற்ற சபையில் இருக்கக்கூடிய தேவைகள், அவைகளை கூட வந்து அவங்க கண்ணோக்கி பார்க்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு இருக்கிற அந்த தாளந்து மற்றும் அவங்களுடைய எபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி மற்ற சபைகளில் கூட பாக்குறாங்க. போதகர்கள் என்ன பண்றாங்க, இவாஞ்சலிஸ்ட். இந்த இவாஞ்சலிஸ்ட் இல்லைன்னா சபை வளராது, எல்டர்ஸ் இல்லாம சபை வளராது. எல்டர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு அந்த ஆதிக்கால சபையில அவங்க வச்சாங்க. அதுல வந்து சில சபைகள் மேல, பல சபைகள் மேல மூப்பர்கள் இல்ல கண்காணிமார்கள் வச்சாங்க, பிஷப்ஸ் அவங்க. அப்ப அவர்கள் எப்படி இருந்தாங்கன்னா, அவங்க மூப்பர்களே கிறிஸ்து போலனா, அப்ப கண்காணிகள் எப்படி இருந்திருப்பாங்க, நாலஞ்சு சபை வழி நடத்துறவங்க எப்படி இருந்திருப்பாங்க, அவங்க அதுக்கு மேல அந்த மாதிரி ஒரு சாட்சியாக அவங்க வாழ்ந்தாங்க. அதே போல கண்காணி இல்லாம சபை நடக்காது, அதே போல மூப்பர்கள் இல்லாமல் சபை நடக்க முடியாது, அதே போல பிரசங்கம் பண்றவங்க இல்லாம சபை வளராது. கரெக்டா இல்லைங்களா? சரியான சாப்பாடு கொடுக்கிறவர் யாரு? பிரசங்கம் பண்றவர் இல்லைங்களா? அப்ப பிரசங்கம் வந்து தேவனுடைய செய்திகள் வந்து ஏற்றக்கால சத்தியங்களாக அது இருக்கணும். அவங்கதான் இந்த இவாஞ்சலிஸ்ட். அப்ப தேவனுடைய நற்செய்திகளை எடுத்து உரைக்கிறவர்களாக அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு சப்ஜெக்ட்ஸ் ரெடி பண்ணணும். ரொம்ப கஷ்டப்பட்டு சப்ஜெக்ட்ஸ் ரெடி பண்ணி தேவையான ஏற்றக்கால சத்தியங்களை ஜனங்களுக்கு பிரசன்ட் பண்ணும். அப்போ ஆதிக்கால சபையில இதெல்லாம் நடந்துச்சு. இன்றைக்கு நம்ம கூட அந்த அது ஒரு மாடல், அது நம்மளுக்கு அவங்க ஒரு எக்ஸாம்பிளா இருந்தாங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்ம கூட என்ன பண்றோம், அதுக்காக போராடுறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம அனைவரும் அறிவில தேர்ந்தவங்க கிடையாது, எல்லாம் வந்து பெரிய படிப்பாளிகள் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப எல்லாம் ரொம்ப மண்டே உடச்சு படிச்சுட்டு வரோம். அஞ்சு டைம் ஆறு டைம் படிச்சுட்டு வந்தாதான் ஓரளவுக்கு புரியுதுங்க. அதுக்கப்புறம் ஜனங்களுக்கு வந்து சொல்லணும். சபைக்கு சொல்லும் போது எப்படி இருக்கணும், ஜனங்க நம்ம சொல்லும் போது அல்ல அப்படி இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கொண்டு வந்து பிரசன்ட் பண்ணிட்டு இருந்தா சபை எப்படி வளரும், நல்லா தூங்கும். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம கொடுக்கறது மெசேஜஸ் எப்படி இருக்கணும் சபைக்கு, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் சபைக்கு, அது வளர்றதுக்கு தக்கவர். அப்ப அதுக்கு தேவன் யார் ஏற்பாடு பண்ணிக்கிறாரு? ஆமா, இவாஞ்சலிஸ்ட் வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, தீர்க்க தரிசிகளை வேற வச்சிருக்கிறாரு. தீர்க்க தரிசிகள்னா யாரு? இப்ப இன்னைக்கு நம்மள யாருமே நம்மளை வந்து தீர்க்க தரிசிகள் என்று அழைத்துக் கொள்றது இல்ல. அப்ப தீர்க்க தரிசிகள் என்பவர் யாருன்னா, இவர் வந்து ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர், அப்படிதான் இங்க சொல்றாரு, ஒரு ஓரேட்டர். அப்ப என்ன பண்ணும் இவரு, தங்களுடைய சக்திக்கு தகுந்தார் போல தீர்க்க தரிசிகள் என்பவர், தீர்க்க தரிசனம் யாரும் சொன்னா தேவனுடைய விஷயங்களை எடுத்துரைப்பவர், வருங்கால விஷயங்களை இதெல்லாம் படிச்சு எடுத்துரைப்பவர். முந்தி இருந்த தீர்க்க தரிசிகள் எல்லாமே வேற, அவங்களுக்கு தேவன் நேரடியாக காமிச்சார் எதிர்காலத்தில் நடக்க வேண்டிய விஷயங்களை. ஆனா இன்றைக்கு தீர்க்க தரிசனம் நம்ம யார சொல்றனா, தேவனுடைய எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை எடுத்து உரைப்பவர்கள். அப்ப இவங்க தான் வந்து, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு விஷயம். கண்டிப்பா வந்து அடிப்படை விஷயங்கள் மற்றும் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை அநேக ஜனங்களுக்கு எடுத்துரைப்பவர்கள். அவங்க தான் வந்து இந்த தீர்க்க தரிசிகள் என்று நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அவங்க இல்லைன்னா நிறைய பேருக்கு சாட்சி போகாது. தேவன் பாருங்க எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா சபை வழி நடத்துறதுக்கு ஒருத்தர், அப்புறம் சபையை வந்து கட்டி காப்பதற்காக அல்லது சபையினுடைய வளர்ச்சிக்காக ஏற்றக்கால சத்தியங்களை கொடுப்பதற்காக ஒரு வகுப்பாரை வச்சுக்கிறாரு. அப்புறம் வெளியில போயிட்டு ராஜ்யத்தின் நச்செய்திகளை சொல்றதுக்கு அவங்களை ஏற்பாடு பண்ணாரு. மனுஷங்க நம்ம எவ்வளவு பிளான் பண்றோம், அப்ப தேவன் எவ்வளவு அவருடைய சபை மேல எவ்வளவு அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அப்ப எல்லாம் சிஸ்டமேட்டிக்கா அந்த காலத்துல அற்புதங்கள், இன்னும் பற்பல பாஷைகள் இதெல்லாம் கூட ஆதிகால சபையில பண்ணார். இந்த விஷயம் நம்மளுக்கு இன்னைக்கு இந்த இது இது தவிர மற்ற விஷயங்கள் நம்மளுக்கு இன்னைக்கு அற்புத அடையாளங்கள், அந்நிய பாஷை வரங்கள் இன்னைக்கு நம்மளுக்கு அது தேவையில்லை. இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய தடை இல்லை. அதெல்லாம் இருந்தா தான் சத்தியத்துக்கு ஜனங்கள் இழுக்க முடியும் அப்படிங்கிறது. ஆனா ஆதிகால சபையில அது தேவைப்பட்டது. அப்போ இந்த இந்த ஒரு அமைப்பு அங்க தேவன் வச்சிருந்தாங்க. அதே போலதான் இந்த காலத்துல கூட இப்ப கூட தேவன் வந்து இதே விதமாகத்தான் சபையை வழிநடத்தி கொண்டு வர்றார். அப்போ ஒவ்வொருவரும் இந்த பொறுப்புகள் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்ப்பா, தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல் பண்ணணும். இந்த பொறுப்பு யார் கொடுத்தது பாத்தீங்களா, தேவன் கொடுத்துருக்கிறார். அன்னைக்கு வந்து மூப்பர்களை நியமனம் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? அப்போஸ்தலர் 17:23
என்ன
பண்ணிக்கிறார் இப்போ இந்த பொறுப்புகளை கொடுத்து இன்னொரு வசனம். இப்ப நான் சொல்ல வசனம் வந்து அப்போஸ்தலர் 14:23 அவர்களே இருக்குது. ஆனா ஆங்கில பைபிள் பாத்தீங்கன்னா அவர்கள் என்பது யாருன்னாக்கா பவுல் பர்னபா. நீங்க என்ன பைபிள் பாத்தீங்கன்னா அந்த அவர்கள் என்றது யாருன்னா பவுலும் பர்னபாவும். தமிழ் மொழிபெயர்ப்பில் அவர்கள் போட்டுக்குது, யாருன்னு தெரியாது. அப்ப அவர்கள் யாருன்னா சபை உபவாசம் செஞ்சு அந்த சபைகளில் உபவாசித்து ஜப செஞ்சு அவர்களை ஏற்படுத்திக்கிறாங்க. அந்தந்த சபைகளில் மூப்பர்களை ஏற்படுத்திக்கிறாங்க பாருங்க எப்படின்னு. அப்போ உபவாசித்து ஜப செஞ்சு ஒருத்தருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குதுன்னா அப்ப அது யார் மூலம் கிடைக்கிற வாய்ப்பு? தேவன் மூலம். அப்போ ஒருவர் மூப்பராக இருந்தாலும் சரி, அல்லது போதகராக இருந்தாலும் சரி, அல்லது வந்து தீர்க்க தரிசியாக இருந்தாலும் சரி, இது யார் மூலம் கிடைக்கிற ஒரு பொறுப்பு என்றால் அது தேவன் மூலமாக கிடைக்கிற பொறுப்பு, தேவனால் கிடைக்கிற அந்த வாய்ப்பு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், கிடைச்ச அந்த வாய்ப்புகளை சரியான முறையில பயன்படுத்த வேண்டும். அப்ப சரியான முறையில் ஒவ்வொருவரும் அவங்களுடைய சக்திக்கு தகுந்தாற் போல் அதை பயன்படுத்த வேண்டும். நெல்ல நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை விடுதலை செய்யறதுக்கு ரெண்டு பேர் அனுப்புனார், அண்ணன் தம்பி ரெண்டு பேர், மோசையும் ஆரோனும் போனார். அப்ப மோச யார் பெரியவர்? இதுல வயசுல இல்ல, கணத்துல யார் பெரியவராக இருந்தார்? தேவன் தெரிந்து கொண்டவர் யாரு? மோசஸ். அண்ணன் வந்து இல்ல. அப்போ மோசஸ் வந்து அந்த 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 பொறுப்புல இருந்து தப்பிக்கிறதுக்கு அவரு முயற்சி எடுக்கிறார் மோசே. அப்ப தேவன் என்ன சொல்றாரு, நீ பயப்பட வேண்டாப்பா, நீ திக்கவே இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா உங்க அண்ணன் உனக்கு வாயாக அங்க நான் வைக்கிறேன் அப்படின்னா. அப்போ அதை நீங்க படிக்கலாம், யாத்திராகமம் 7:1
கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன்.
பாத்தீங்களா என்ன பண்ணிக்கிறாரு, பார்வோனுக்கே நான் உனக்கு நான் கடவுளா கேட்டுக்கிறேன், உனைய தேவன் மாதிரி வச்சிருக்கிறேன் உனைய. ஆனா உங்க அண்ணன் உனக்கு எப்படி இருக்க வர இருக்குதுங்களா அந்த வசனம், தீர்க்க தரிசினா என்ன ஸ்போக்ஸ்மேன். அப்ப மோசைக்கு பதிலாக யாரு பேசுவாரு, மோசை அங்க போய் நிப்பாரு அவ்வளவுதான், ஆனா இவர் பேசிட்டு இருப்பாரு. அப்போ இந்த ரெண்டு பேரு தேவன் பயன்படுத்தினாரு, ஆனா அவங்களுடைய சக்திக்கு தகுந்தவர் போல அவங்க என்ன பண்ணிப்போம், அந்த பொறுப்பு உணர்ந்து செய்யணும். மோசைக்கு தேவன் கொடுத்த ஒரு சர்டிபிகேட் நமக்கு நல்லா தெரியும், உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களிலும் சாந்த குணமுள்ள என்ன ஒரு இருப்பார், இந்த ஒரு சான்றிதழ் வாங்க முடியுமா நம்ம, நம்மளுக்கு இருக்கா? நம்ம மனசாட்சி கேட்டானா, நிறைய டைம் நம்ம வந்து இருக்க ட்ரை பண்ணிருக்கிறோம், நிறைய டைம் தோல்வி அடைஞ்சிருக்கிறோம். ஆனா உலகத்திலேயே சாந்த குணம் உள்ளவர் மோசே அப்படின்னு தேவன் சொன்னாரு, ஆனா அநேக நேரங்களில் அவர் தவறி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ நீங்க உதாரணமா பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல அந்த ஜனங்கள் வந்து கலவரம் பண்ணும்போது அந்த தண்ணீர் வர்றதுக்கு என்ன பண்ணிட்டாரு, பேசுன்னு சொல்லும் போது அவர் அடிச்சுக்கிறாரு, அவர் கூட கோபாயிட்டு இருக்கிறாரு பாருங்க. அப்ப என்ன பண்ணணும், நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா அவங்கவுங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து வேலை செய்யணும். தேவன் கொடுத்துக்கிறார். இன்னைக்கு வந்து இந்த சபை சாதாரண சபை இல்ல, எல்லா சபை மாதிரி பக்கத்துல ஏஜி இருக்குது, இங்க பைபிள் ஸ்டூடெண்ட் இருக்குது, அந்த பக்கம் ஏதாவது ஒரு சபை இருக்கும், அந்த மாதிரியா எல்லாம் ஒண்ணுதானா, கிடையாது. தேவன் இன்னைக்கு நம்மளுக்கு ஸ்பெஷல் கொடுத்துக்கிறாரு. அப்ப புது சிருஷ்டிகளாகிய ஒரு சபை இன்னைக்கு மாம்சத்துல நம்ம இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், போராடிட்டு இருக்கிறோம். இந்த சபைகளை வழிநடத்துவதற்காகவும், இந்த சபைகளை வந்து உறுதியாக இந்த நிலைப்படுத்துவதற்காகவும் ஒவ்வொருவரும் தங்களுடைய அழைப்பை உணர்ந்து அதை உறுதியாக்கும்படி தேவன் இன்னைக்கு வச்சிருக்கார். அப்போ இவங்கள் அந்த அதை புரிந்து அதை செய்ய வேண்டும்ன்றது ரொம்ப முக்கியமாக இருந்ததாக இருக்கு. அந்த காலத்தில் அந்த சாதிகால சபைகளில் அந்த ப்ரீச்சர்ல பப்ளிக் ஸ்பீக்கர்ல ரொம்ப எக்ஸாம்பிள் யார் சொல்லலாம்னு தெரியுங்களா, சீலாவும் யூதாவும். அது அப்போ சில பவுலுடைய சிஷியர்கள், யூதாவும் சீலாவும் ஒரு பெரிய பப்ளிக் ஸ்பீக்கர்ஸ் அவங்க. அது நீங்க அப்போஸ்தலர் 15:32 நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர்
15:32
எப்படி இருக்கு பாருங்க. அப்போ அநேகரை நம்ம சத்தியத்துக்குள்ள கொண்டு வந்துட்டா மட்டும் பார்த்தாது, என்ன பண்ணணும், அவங்கள சத்தியத்துல திடப்படுத்தணும், நிக்க வைக்கணும், அது கூட நம்மளுடைய ஒரு பொறுப்பா இருக்கு. அப்ப இது பல்வேறு சிரமங்கள் இருக்குது இதுல. அப்ப என்ன பண்ண, அதுக்காக தேவர் என்ன பண்றாரு, எவனோ ஒருத்தனையா நம்பிட்டு இருக்க மாட்டார், சபைகளில் பல சகோதரர்களை அவர் தேர்ந்தெடுப்பார். அப்ப அவங்க என்ன பண்ணும், சகோதரர்களை வந்து திடப்படுத்தணும். எக்லீஷியாலாம் ரொம்ப ஸ்ட்ராங் பண்றதுக்குன்னு சில பேருக்கு டேலண்ட் இருக்கும், அவங்க என்ன பண்ணும் அந்த வேலையை, ஆமா அந்த வேலையை அவங்க செஞ்சா அது ரொம்ப நல்லது. மாறி மாறி செஞ்சா கூட பிரச்சனை இருக்கு, ஒருத்தர் செய்யறது வேலைய இன்னொருத்தர் வந்து செஞ்சாக்கா, இன்னொருத்தர் செய்யறது வேலையை இன்னொருத்தர் செஞ்சா அதுல கூட என்ன ஆகும், நிறைய குளறுபடி ஆகும், நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும் சபைக்குள்ள. அப்ப என்ன பண்ணணும், அவங்கவுங்க தங்களுடைய டேலண்ட புரிஞ்சு அதை செய்யணும், அதை செஞ்சா எவ்வளவு நல்ல விஷயம் இல்லைங்களா. போய் வெளியில இருக்கிற ஜனங்களுக்கு சாட்சி சொல்றது மட்டும்தான் பெரிய ஊழியமா, சபையை நிலைநிறுத்துறது ஊழியம் இல்லையா, தேவன் அதுக்கு கணக்கு பண்ண மாட்டாரா? அதே போல ஒரு சபையினுடைய மூப்பராக தேவன் வச்சாருன்னா அது ஊழியம் இல்லையா? அது மட்டும் இல்ல, சபையில வந்து ஒரு சாதாரண ஒரு மெம்பரா இருந்தாலும் கூட அது ஒரு ஊழியம் இல்லையா? அப்போ ஒரு பொறுப்பு இருந்தா தான் ஊழியம் செய்யணுமா, அப்படி கூட கிடையாது. என்ன பண்ணலாம், எந்த சூழ்நிலைகளிலும், அதான் சொல்ல, ஒருவருக்கொருவர் நீங்கள் புத்தி சொல்லி, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து, ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். அப்போ நம்ம சபையில் இருக்கிற எல்லாருக்குமே என்ன இருக்குதுங்க, பொறுப்பு இருக்குது, பொறுப்பு இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அப்போ இந்த தேவன் வந்து தேவன் என்ன பண்ணாங்கன்னா, ஏற்ற காலங்களில் அந்தந்த குறிப்பிட்ட காலங்களில் அதை அவங்க பண்ணாங்க. ஆதிகால சபையில பாத்துட்டீங்கன்னா ரெகுலர் ரொட்டேஷன் இருக்கும், சபைகள்ல ரெகுலர் ரொட்டேஷன் இருக்கும். ஏன்னா புரிதல் நீங்க சொல்லும் போது என்ன சொல்ற, ஒன் மேன் ஷோ அது ஆகாது. ஒரு இன்னைக்கு நம்ம பார்க்குற அநேக இடங்கள்ல வந்து இப்போ எல்டர் அப்படின்னாக்கா 15 அவரே தான், ஆனா இருக்கலாம் 40 வருஷம் 42 வருஷம் கூட இருக்கிறாங்க. ஃபாரின்ல நீங்க எடுத்துட்டீங்கன்னா நியூ பிரன்ஸ்விக்ல வந்து விருத கென்னத் ராசன் இருக்கிறாரு, 42 வருஷமா இருக்கிறாருங்க ஒரு சமயம், எப்படி நினைச்சு பாருங்க. ஆனா வருஷம் அவர் எலெக்ஷன் வைக்கிறாங்க அந்த சபையில. ஆனா எலெக்ஷன் வச்சாலும் கூட ஜனங்கள் யாருக்கு பண்றாங்க, அப்போ நீங்க அந்த சபையில் இருக்கிற சகோதர சகோதரிகள் வந்து அவர் கலெக்ட் பண்றாங்க. ஏன், அது போல இருக்கிறாங்க, கிறிஸ்து போல இருக்கிறாங்க சகோதரிகள் இருக்கிறாங்க. ஆனால் ஜென்ரலா இந்த ஒரு ஒரு வாய்ப்பு, இந்த ரொட்டேஷன் வாய்ப்பு இருக்கு. நேற்று நான் சொன்னேன், ஒருத்தரோட வீடுக்கு நான் போயிருந்தேன், அமைப்பில் இருக்கிற அந்த அமைப்பில் போய் மாட்டிட்டு, அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு சபைக்கு போயிருக்கிறாங்க. அப்போ அந்த சபையில் ஒரு பிரதர் செஞ்ச ஜபத்தை எனக்கு சொன்னாங்க நேற்று. அதில் ஒரு பிரதர் என்ன ஜப செய்கிறாரம்மா, ஜபத்தில் ஆண்டவர் இந்த வருஷமாவது எனக்கு ஒரு மூப்பர் பதவி கொடுங்க அப்படி ஜப செஞ்சாராம். அவன் பாருங்க, அவன் ஜனங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்குது. நல்ல வேலை நாங்கள் எஸ்கேப் ஆகிட்டோம் அப்படிங்கிறோம். இந்த இது வந்து ஒரு சிம்பிள் மேட்டர், நிறைய விஷயம் இருக்குது. அமைப்புல போய் மாட்டிட்டாக்கா நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ இது வந்து ஒரு பதவிக்காக தேவன் ஏற்பாடு பண்ணல, நாக்காளி பிடிக்கிறதுக்காக இல்லை. இது வந்து எப்படிப்பட்ட ஊழியம் இது? அதான் ஜீசஸ் ரொம்ப அருமையாக பேசிக்கிறாங்க, உங்களை யாராவது பெரியவனா இருக்கணும்னு விரும்பிட்டா நீ எப்படி இருக்கணும்? அவன் அவன் ஊழியக்காரன், இடுப்புல துண்டை கட்டிக்கோ வேலை செய் போயிருக்கிறான். அப்போ ஜீசஸா அந்த வேலை செஞ்சிட்டான், சாகும் தருவையில் என்ன பண்ணார், நம்முடைய சீசனுடைய காலை கழுவிட்டார். நம்முடைய நம்முடைய மாஸ்டர், நம்முடைய தலைவர் அப்படி பண்ணிக்கிறார். அவ்வளோ பெரிய எக்ஸாம்பிள் நம்மளை காமிச்சுக்கிறார். அப்போ இந்த இந்த பதவிகள்ல இது பொறுப்புகள், தேவன் கொடுத்துருக்கிற பொறுப்புகள் இல்லைங்களா? நமக்குள்ள நிறைய அனுபவங்கள் வாங்கியிருக்கிறோம். அநேகர் வந்து இந்த நாக்கோலி விடுறதுக்கு மனுஷே வருதில்லை, ஆனால் தேவனுடைய அந்த செட்டப்பில் அந்த மாதிரி கிடையாது. சகோதரர்கள் அனைவருக்கும் அந்த வாய்ப்புகள் மாறி மாறி வரணுன்றது அவருடைய திட்டமாக. ஆனால் சகோதரர்கள் பார்த்து நியமனம் பண்ண எந்த விதத்திலையும் அது பாதிப்பு கிடையாது. அது நம்ம மனப்பூர்வமாக ஏற்று யாராக இருந்தாலும் கூட ஏற்றுக்கணும். ஆனால் இன்னைக்கு இந்த விஷயத்தில் கூட நிறைய இடங்களில் எப்படி நடக்குதுன்னா, இந்த சபை மூப்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது ரெண்டு குரூப் ஆட்டோமேட்டிக்காகுது. ஓ, ஜனங்களை இவங்க தேர்ந்தெடுத்துட்டானுங்களா, அப்போ இவங்க சரியில்லை, இப்படியெல்லாம் பேச நடக்குது. என்ன காரணம் இது? சரியா வளரல, சரியான லெவல் வரல, ட்ரூத் வரல. அப்போ அநேக இடங்களில் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் கொடுக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், இது தேவ நியமனம் பண்ணுறதுனால நம்ம அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கணும். இது ஏற்ற சமயத்தில் நம்மளுக்கு அந்த மனப்பக்குவத்துக்குள்ளாக அது வர வேண்டும். அப்போ தேவனுடைய சபையில் வேலை செய்யக்கூடிய ஊழியக்காரர்களுக்கு இருக்க வேண்டிய மிக மிக முக்கியமான குணம் ஒன்று இருக்குது, அது வந்து தாழ்மையான ஒரு குணம் இல்லைங்களா? ஹியூமிலிட்டி, மோஸ்ட் எசென்சியல் குவாலிஃபிகேஷன் அப்படி சொல்கிறோம். ஹியூமிலிட்டி, தாழ்மை என்பது சும்மா நம்ம வாயில தான் சொல்லிட்டு இருக்கிறோம், நிறைய பேசுறோம் தாழ்மை பத்தி, ஆனா அநேக சந்தர்ப்பங்களில் நம்ம என்ன பண்றோம், செயல்பாட்டுக்கு வரும்போது கொஞ்சம் மிஸ்டேக் நம்ம நடக்கிறோம். ஆனால் உண்மை சபையில, உண்மை சபையின் ஜனங்கள் கண்டிப்பா இந்த குவாலிட்டியில ஒரு தூண் மாதிரி வைக்கணும். நம்மளுடைய சென்டர் தீவிர அந்த தாழ்மைன்ற அந்த குணம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் வைக்க வேண்டும். அப்போ அந்த தாழ்மையான குணத்தை வச்சுதான் இந்த வேலைகளை செய்ய முடியும். ஏன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுலையோ அல்லது சபையை வழிநடத்துறதுலையோ அல்லது வந்து இதுல எல்லாத்துலயும் வந்து நம்ம அந்த ஒரு குணம் இல்லைன்னா இது நடத்த முடியாது. ஆதிகால சபைக்கு எச்சரிப்பு கொடுத்தாங்க, இந்த மாதிரி அநேகர் வந்து இருக்கிறாங்க. எப்படி இருப்பாங்கன்னா, ஆடுகளே போல இருப்பாங்க, செம்மறியாடு மாதிரி இருப்பாங்க, ஆனா உள்ளத்தில் வெள்ளாடுகளா இருப்பாங்க. வெள்ளாடு குணம் இருக்கும், ஆனா தோட்டத்தில் செம்மறியாடு குணம். இந்த மாதிரி ஆளுகள் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஆளுகள் ஒருவேளை சபையை அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா கண்டிப்பா அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா செம்மறியாட்டுக்கும் வெள்ளாட்டுக்கும் குணங்கள் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அந்த செம்மறியாடு வெள்ளாடு பிரிக்கிறதுல கர்த்தர் இயேசு நியாய தீர்ப்புல பண்றாரு. அப்ப செம்மறியாடுக்கு என்ன குணம் இருக்கு, முக்கியமான குணம் அந்த டாசைல்னு சொல்றாங்க இல்லையா? டாசைல்னா கரெக்டான தமிழ் வார்த்தை என்ன சொல்லலாம், தபடு இல்லாத மற்றும் திமிட் இல்ல, திமிடுங்கிற வார்த்தை வருது. டாசைல், DOCILE, அந்த ஒரு செம்மறியாட்டுக்கே இருக்கிற ஒரு குணம், அது வந்து வேற எந்த மிருகத்துக்கும் கிடையாது. அந்த குணம் நம்மளுக்குள்ள இருக்கணும். என்னன்னா அந்த ஒரு கபடற்ற மற்றும் தாழ்மை, ரெண்டு மிக்சிங், அது சாதுவான. அது எக்ஸாக்டா சொல்றாரு, அந்த தமிழ் வார்த்தை ரொம்ப கரெக்ட், சாதுவான இல்லைங்களா? சாதுவான குணம் அது இருக்கணும். அப்போ இந்த ஆதிக்கால சபையில சில பேர் சாதுவான குணம் போல வருவாரு, ஆனா உள்ளத்தில் எப்படி இருப்பாரு, வெள்ளாடு போல இருப்பாரு. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், சவுண்டு வந்து கரெக்டா கொடுப்பாரு, சவுண்டு கரெக்டா கொடுப்பாரு, ஆனா உள்ளத்துல மிஸ்டேக் இருக்கோ, உள்ளத்துல வெள்ளாடு போல இருப்பாரு அப்படின்னு நாங்க பார்த்தோம். ஆனா ஜீசஸ் சொன்னாங்க, என் நாடுகள் என் சத்தத்தை கேட்க, இன்னொரு சத்தத்தை அது வேறொரு மேய்ப்பனுடைய சத்தம் அது கேட்க, புரிந்து கொள்ளும். அப்ப நம்ம அனைவரும் இந்த ஒரு செம்மறியாடு வகுப்போராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப அந்த சாதுவான குணம், அந்த தாழ்மையான குணத்தோடு கூட ஒன்றி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் அப்போஸ்தலர் பவுல் அந்த காலத்தில் சொன்னாரு, நாங்க இருக்கும் போதே இந்த மாதிரி நிறைய கள்ள போதனைகள், கள்ள போதகர்கள் உள்ள இருக்கிறாரு, அப்படி இருக்கும்போது நாங்கள் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ள வந்துவிடும் அப்படின்னு பார்க்கும். அப்போ இந்த காலத்தில் கூட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த விஷயத்துல. எப்படின்னா இன்றைக்கு தேவனுடைய சத்தியங்களே நம்ம அநேக விஷயங்களை நம்ம படிச்சிருக்கிறோம், தெரிஞ்சிருக்கிறோம், பேசுறோம், ஆனாலும் கூட இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு கோழி பேச அதை சொன்னாரு, வெளியிலிருந்து வர மாட்டாங்க உங்களிலும் சிலர் எழுதி. ஆமா, இதெல்லாம் கூட நம்ம அனுபவத்தில் நம்ம வாங்கியிருக்கிறோம், இது கூட நம்ம வாங்கிருக்கோம். அநேகர் இன்னைக்கு வந்து நிறைய கள்ள போதனைகளை கொண்டு வந்து உண்மை சபைக்குள்ள நுழைக்கிறதுக்கு அவங்க பார்த்தாங்க. இன்னைக்கு நம்ம இந்த அமைப்புகள்லேருந்து வெளியே நிற்கிறது காரணம் இதுவும் இதுவும் கூட. இன்னைக்கு நம்ம வெளியே வந்து நின்னாலும் கூட சில பேர் கள்ள போதனைகள் கொண்டு வரோம். அப்போ கள்ள போதனைகள் கொண்டு வரும்போது நம்ம எப்படி இருக்கணும், அதை கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சி ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு உபதேசங்களும் கர்த்தருடைய அந்த ஈடுபடியின் அடிப்படையின் மேலே கட்டப்பட்டிருக்கணும். ரெண்டாவது, அந்த ஈடுபடியின் மூலம் நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமானாக்கி ஆக்கப்பட்ட பின்பு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு பின்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா பிரிவினை இல்லாத ஒரு உபதேசமா இருக்கணும். எந்த ஒரு பேசிஸ் நம்ம என்ன சப்ஜெக்ட் எடுத்தாலும் கூட எதனுடைய அடிப்படையில் இருக்கணும், ரேன்சம் இருக்கணும் இல்லைங்களா. ரேன்சம் ரொம்ப முக்கியமானது. அது கர்த்தருடைய அந்த கர்த்தருடைய கர்த்தர் மேல் இருக்கிற பார்வை அவ்வளவுதான், சிம்பிளா சொல்லணும்னா கர்த்தர் முன்னாடி வச்சுதான் நம்மளுடைய அந்த வழிநடத்தல்கள் இருக்கணுமே தவிர, மற்றபடி நிறைய கள்ள போதனைக்காரர்கள் சபைக்குள் உள்ள நுழைஞ்சி நிறைய மாறுபாடானவைகளை உங்களுக்கு போதிப்பார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த பிரிவினை உபதேசங்கள் நிறைய செய்யறாங்க. ஒரு பெருத்தர் எனக்கு வந்து இமெயில் கொடுத்துருந்தார், கொஞ்சம் முன்னாடி ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அவங்க வந்து 1874 ஸ்ட்ராங்கா ப்ரூவ் பண்ணார். அவருமா அந்த சப்ஜெக்ட் நாங்கள் மூணு டைம் கேட்டோம், ஒவ்வொரு ஊர்களில் போய் பேசும்போது எல்லா ஊருக்கும் நாங்கள் டிராவல் பண்ணி போய் கேட்டோம், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சு. ஆசிரியப்பு கூடாரத்தில் 1874 விளக்குனார். அதே போல பிரதர் ரிசல் வந்து 7வது தூதர் என்று ஆணித்தரமாக அடித்து பேசினாங்க, அருமையா கிளியரா ப்ரூவ் பண்ணாங்க. ஆனா இப்ப என்ன இமெயில் எப்படி கொடுக்குறேன்னா, பாஸ்டர் ரிசல் இஸ் தி ஆன்டி கிரைஸ்ட், நீங்க வரீங்களா நான் வந்து ஆர்குமெண்ட் பண்ணலாம், நான் ப்ரூவ் பண்றேன், உனக்கு தைரியமா தான் நீங்க வாங்கன்னு பேசுறாரு, இமெயில் கொடுக்குறாரு. பாத்தீங்களா, அப்போ இன்னைக்கு என்ன அடிக்குதுன்னா அப்படின்னு என்ன அவ்வளவு தைரியமா பேசுறாங்கன்னா சில கன்வின்சிங் தாட்ஸ் வச்சுக்கிறாங்கன்னு அர்த்தம். அவ்வளவு தைரியம் எப்படி வரும் அப்படின்னா அவங்க ஜனங்களை திருப்தி பண்ணக்கூடிய அளவுக்கு சில பாயிண்ட்ஸ் அவங்ககிட்ட இருக்குது. அப்ப நம்ம சரி நான் போய் பாக்குறேன் இது என்னதான் பேசுறான்னு பாக்குறேன் அப்படின்னு நம்ம போக முடியுங்களா, போலாமா? சில பேர் அப்படிதான் நிறைய மிஸ்டேக்ஸ் சகோதரர்கள் பண்றாங்க, அவங்க எழுதுற புக்ஸ் எல்லாம் கூட வாங்கி சரி என்னதான் இருக்குதுன்னு பாக்கலாமே, அதுல என்ன தப்பு, அதையும் படிக்க வேண்டாம்ன்றீங்க. அதுல படிச்சா விழுந்து போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனாலதான் அப்போ சில போல் சொன்னாங்க திமுகத்துக்கு சொல்லும் போது, நீங்க கட்டு நிச்சயத்து கொண்டவைகளில் நினைத்திரு, நீ சத்தியதுதான் நீ கண்டுபிடிச்சா நீ ஸ்டாப் பண்ணிக்காதோட, அதுக்கு மேல வந்து நீ அதை போய் படிச்சு பார்க்கலாம், இந்த புக்கை படிச்சு பார்க்கலாம், என்ன சொல்லிருக்கீங்க பாக்கலாம், அதெல்லாம் வேண்டாம். அப்படி போனாக்க நம்ம மிஸ், அதனால அநேக கள்ள போதகர்கள் கூட வருவாங்க, நம்ம அதை கூட நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். அப்போ உண்மையான கிறிஸ்துவனுடைய சபையில இருக்க வேண்டிய அந்த ஒருமைப்பாடு மற்றும் அந்த சுயாதீனம் அப்போஸ்தலர்கள் காலத்துல எப்படி இருந்துச்சோ அதே போல இங்க இருக்க வேண்டும். அப்ப ஆதிகால சபையில இந்த சுதந்திரம் எப்படி, அதே போல ஐக்கியம் எப்படி இருந்துச்சு, எக்ஸாம்பிள் கொஞ்சம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அது கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சபையில் இருந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் முழு உரிமை தரப்பட்டது, ரொம்ப ஆச்சரியமான விஷயம், எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா. உரிமைகள் மறுக்கப்படும் போது எப்படி இருக்கும் நம்மளுக்கு, நிறைய பேருக்கு உரிமை இருக்குன்னே தெரியாதுங்க. நாட்டில் வாழக்கூடிய அநேகருக்கு தங்களுடைய உரிமை என்னன்னு தெரியாது, உரிமைக்கு கீழே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா சபைகளில் அப்படி இருக்கக்கூடாது, எல்லாரும் தங்களுடைய உரிமைகளை புரிந்தவர்களாக அது இருக்க வேண்டும். அப்போ நம்ம நினைச்சக்கூடாது ஆதிகால சபையில எந்த விதமான பிரிவினை இல்லை, எந்த விதமான கருத்து வேறுபாடுகள் வரல, எந்த விதமான சண்டை வரல அப்படின்னால நம்ம நினைக்க முடியாது. ஆனா ஆதிகால சபையில கூட என்ன வந்திருக்குது, பிரச்சனைகள் வந்திருக்குது, அப்புறம் சண்டை வந்திருக்குது, சகோதரர்களுக்குள்ள கடும் கோபம் எல்லாம் கூட வந்திருக்குது, அதெல்லாம் நம்ம பாக்குறோம். அப்போ சொல்ற பவுலுக்கும் பர்னபாவும் ரொம்ப நகமும் சதயமா இருந்தாங்க. ஆனா ஒரு ஒரு கட்டத்தில் என்ன ஆயிட்டாங்க ரெண்டு பேரும், அதை நீங்க வசனம் வாசித்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது அந்த 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 வசனம். நான் கூட என்னுடைய பைபிள்ல வந்து நான் குவஸ்டின் மார்க் போட்டு வச்சிருக்கிறேன். அதாவது 14:35 15:39
இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள்.
இதெல்லாம் கூட நடந்திருக்குதா இல்லைங்களாப்பா, ரெண்டு பேருக்குள்ள கடு கோபம் ஆயிட்டு ஆகி ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டு இருக்கிறாங்க, இது எப்படி இது? அப்ப உண்மை பரிசுத்தமானது அப்போஸ்தலர்களுக்குள்ள இப்படியா, இதை நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அவங்க கூட யாரு தான், நம்மள மாதிரி பலவீன மனுஷங்கள் தான். அவங்களுக்குள்ள நிறைய பலவீனங்கள் இருந்து அவங்க ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. அவங்க எழுதிக்கிறார், அப்போ சிலர் போல் எழுதிக்கிறார், தெளிவாக எழுதிக்கிறார். நான் நன்மை செய்யணும்னு விரும்புறேன், ஆனா நன்மை செய்யறது எங்கிட்ட கிடையாது. நான் வந்து தேவனுக்கு பிரியமான செய்ய விரும்புறேன், ஆனா என்னால முடியறது இல்லையா. எனக்குள்ள இருக்கிற பாவமே அப்படி என்ன செய்யுது, அந்த பலவீனமே என்ன அப்படி பண்ணுது. அவங்க ரொம்ப பிளெயினா ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி டைம்ல இந்த ஒரு பலவீனம் அவங்களுக்குள்ள இருக்கிறது நம்ம ஆச்சரியப்பட வேண்டாம். அப்போ ஏன் அவங்களுக்குள்ள இருந்துச்சா எப்படி, அதெல்லாம் எப்படி நிறைய பேர் கேட்கறாங்க. ஏன்னா பைபிள் பொறுத்தளவு தம்முடைய ஜனங்கள் செய்யறது நன்மைகளையும் தேவன் எழுதுறதுக்கு தயாராகிறாரு, அவங்க செய்யற தவறுகளையும் அவர் மறக்காம அவர் எழுதிடுவார். நம்ம என்ன பண்ணோம்னா கரெக்டா நிதானமா பகுத்து பார்க்கணும். உதாரணமா தாவீது விஷயத்துல அதெல்லாம் கூட எழுதிக்கணும். நிறைய பேர் அது கமெண்ட்ரி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணவும் உங்க பைபிள் எழுதிக்கிதப்பா, இதெல்லாம் நீங்க படிச்சுட்டுக்கிறீங்களா அப்படின்றாங்க. ஆனா அதுல இருக்கிற விஷயம்னா தேவன் எந்த விஷயத்தையும் மறைக்கிறவரு இல்ல, அவர் வந்து எல்லாவற்றையும் தெளிவாக பிளெயினா அவர் சொல்றவர். அப்போ அப்போஸ்தலர்களுக்குள்ள கூட இருந்த பிரச்சனைகளே அவர் தெளிவா சொன்னார். ஆனாலும் அந்த சபைகளுக்குள் அந்த ஐக்கியத்துல பிரச்சனையா, அந்த யூனிட்டில, அந்த ஒருமைப்பாட்டுல மற்றும் அந்த அன்புல பிரச்சனை ஆச்சா என்றால் அப்படி கிடையாது. அப்போ சகோதரர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அவருடைய உரிமைகள் அங்கே தரப்பட்டது. அது மட்டும் இல்ல, தேவ அந்த சத்தியங்களின் அடிப்படையில கூட ஒவ்வொருவருக்கும் உரிமை தரப்பட்டது. குறிப்பா அந்தியோகிய சபை நீங்க எடுக்கலாம். அந்தியோகிய சபை அந்த காலத்துல புறஜாதி சபைகளுக்கு மத்தியில அது ஒரு ஒரு ஏறத்தால ஒரு தலைமை மாதிரி இருக்கா, அப்படின்னா தலைமையில கண்ட்ரோல் இல்ல, ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சபை அந்தியோகிய சபை. வெளியில வந்து நிறைய சபைகள் உருவாச்சு, அதுல சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் கூட இருந்தாங்க அந்த சபைகள்ல. அவங்களுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளா நடந்துச்சு இந்த அந்தியோகிய சபை. இந்த அந்தியோகிய சபை இப்ப நம்ம எக்ஸாம்பிள் எடுத்து வச்சு பார்த்தா அதுல நடந்த சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு எவ்வளவு பெரிய லெசன் அங்க கொடுக்குறாங்க நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்ப என்னாச்சுன்னா இந்த சுயாதீனம் பற்றியும் புது சிருஷ்டிகள் அல்லது சபைக்கு இருக்கிற சுயாதீனம் பற்றியும் அப்புறம் இன்னும் அந்த விருத்த சேதனம் பற்றியும் நிறைய வாக்குவாதம் அவங்களுக்குள்ள நடைபெறுது. எருசலேமிலிருந்து வந்த சிலர் என்ன பண்ணாங்கன்னா இந்த விஷயங்களை பேசினாங்க. யூதர்கள், யூத சகோதரர்கள் வந்து நீங்க கிறிஸ்துவ கூட ஏற்றுக்கொள்ளலாம், அதே டைம்ல நீங்க என்ன பண்ணணும், மோசேயினுடைய பிரமாணத்தை கூட நீங்க கடைபிடிக்கணும், விருத்த சேதனம் கூட இன்க்ளூடிங் ஆகுது. நீங்க ரெண்டே கடைபிடிச்சாதான் நீங்க ரசிக்கப்படுவீர்கள் என்று அவங்க சொல்லிட்டாங்க. அப்ப என்னாச்சு, சில அப்போ ஒரு பயம் ஆயிப்போச்சு. இப்படி சொன்னா எப்படி இருக்குங்க, அது எருசலேமில் வந்து சொல்றாங்கன்னா சபைக்குள்ள ஒரு கலக்கம் ஏற்படும். முக்கியமான பிரதர்ஸ் வந்து சில மேட்டர் வந்து சொல்றாங்கன்னா ஒருவேளை சத்தியத்துக்கு விரோதமா இருந்தா கூட என்ன ஆகாது, சபைக்குள்ள பெரிய கலக்கம் ஆகும். அப்ப அது மாதிரி என்ன சொன்னா ரொம்ப கலக்கமாயி போச்சு அந்தியோகிய சபையில். அப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓ இது வந்து ரொம்ப பிரச்சனை, சரி பவுல் அப்போஸ்தலர் வந்து நம்மளுக்கு இப்படி சொல்லி கொடுத்துக்கிறாரு, ஜெருசலேமிலிருந்து வந்த சகோதரர்கள் வந்து இந்த மாதிரி உபதேசம் பண்றாங்க, அதனால இவங்களுக்கும் நம்மளுக்கு செட் ஆகாது, அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிரிஞ்சிடலாம், இனிமேல் அவங்க அந்த ஜெருசலேம் சபை கூட எந்த தொடர்பு நம்ம வைக்க வேண்டாம், அவங்க இந்த பக்கம் வர வேண்டாம், நாம நீ அந்த பக்கம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கல. அப்படி அவங்க முடிவெடுக்கல. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ரொம்ப அந்த கிறிஸ்துவனுடைய சிந்தனை மற்றும் அந்த ஆவி அந்த சபைகளுக்குள்ள இருந்ததுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. அவங்க நடந்த விஷயங்கள் என்னாச்சுன்னா ஜெருசலேம் சபை மேல, ஜெருசலேமிலிருந்து வந்து சகோதரர்கள் அப்படி சொல்லியிருந்தாலும் கூட ஜெருசலேம் சபையின் மேல அதிகமான மதிப்பு வச்சிருந்தாங்க அந்தியோகிய சபையின் மேல். அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா தங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸா ரெண்டு பேர் தான் அனுப்புனாங்க, அப்போஸ்தலர் பவுலையும் பர்னபாவையும் அங்க அங்க ஜெருசலேமுக்கு அனுப்புனாங்க. அப்ப போய் அவங்களுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்க முன்னாடி எடுத்து வைக்கிறாங்க, அவங்களுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் முன்னாடி எடுத்து வைக்கிறாங்க. யாரு, ஜெருசலேம் இருக்கிற, ஏன்னா அவங்க யூத பாரம்பரியத்துக்குள்ளிருந்து வந்த கிறிஸ்தவர்கள் இயேசுவை ஏற்றுக் கொண்டிருக்கிறாங்க. அப்போ அவங்க என்னதான் இருந்தாலும் கூட அவங்களுக்கு அந்த யூத பாரம்பரியத்தின் மேல் கொஞ்சம் ஈடுபாடு அது இருக்குது. இன்னைக்கு அநேகர் அப்படித்தான், இன்னைக்கு பிஎஸ்ஏ ஓட்டு வந்தாலும் கூட இன்னும் அந்த பிஎஸ் ஆகி இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கு, அதாக அது ஒழிக்கணும். பிஎஸ் இருக்கிற ஜனங்கள் இல்ல, பிஎஸ் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் நல்ல ஜனங்கள். நான் இல்ல இன்னைக்கு பிளைனா பேசணும் தான் நான் வந்தேன், ஏன்னா மறைமுகமாக பேசுறதுனால நிறைய பேருக்கு விஷயங்கள் புரியுது, என்னதான் சொல்றாருன்னு தெரியுது இல்ல. அப்ப பிளைனா நம்ம சொல்லணும்னா அங்க இருக்கிற சகோதரர்கள் நல்லவர்கள், அதுல எந்த விதமான தவறு கிடையாது, அவங்கெல்லாம் நல்ல மனுஷங்கள், அன்புல ஹாஸ்பிட்டாலிட்டி விருந்தம்பல்ல உதவி செய்யறதுல கஷ்டத்து கஷ்ட நஷ்டங்களை பங்கெடுப்பதுல அதுலாம் வந்து அவங்கள வந்து நம்ம பீட் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க. ஆனா சத்தியத்தின் விஷயத்துல எப்படி இருக்கிறாங்க, வித்தியாசம் இருக்குது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதனாலதான் நம்ம வெளியே வந்துக்கிறோம். மீண்டும் அந்த ஆவி உள்ள நம்மளுக்குள்ள இருந்துச்சுன்னா அது நம்மளை கீழே தள்ளிவிடும். இது ஆதிகால சபையில இந்த யூத பாரம்பரியத்தில் வந்த கிறிஸ்தவர்களுக்குள்ள அந்த அப்போஸ்தலர்கள் இந்த அப்போஸ்தலர் காலத்தில் வாழ்ந்த அந்த சகோதரர்களுக்குள்ள இருந்தது. அப்ப என்னாச்சு, அந்தியோகிய சபை சார்பாக இந்த ரெண்டு பேர் தாங்க அனுப்பி அங்க ஒரு பெரிய கவுன்சிலர் நடந்துச்சு. அப்ப என்ன பண்ணலாம், இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது, அப்ப சபை உடையிற லெவலுக்கு ஆயிட்டு ஏறத்தால உடையிற லெவலுக்கு ஆயிட்டு, ஆனா இது வந்து நம்ம பண்ணக்கூடாது, இது பண்ணணும் ஒரு சாட்சி இருக்காது இல்லைங்களா. இப்ப பிரிஞ்சு பிரிஞ்சு கூட செய்ய, இப்ப நம்ம கூட ஆளாளுக்கு ஒரு சபை பிரிஞ்சு போய் ஊழியர் செஞ்சிடலாம், அப்ப எப்படி இருக்கும், அது கூட ஒரு சாட்சியா இருக்குமா, ஊழியந்தா, ஆனா அது ஊழியந்தா, அது சாட்சியா இருக்குமா. உடைக்கிறது ரொம்ப சுலபம் கரெக்டா, ஏதோ ஒரு காரணம் காட்டி சபை பிரிச்சுட்டு போறது ரொம்ப சுலபம், ஆனா ஒற்றுமையா இருந்து செயல்படுறது அது பெரிய சாட்சி, அதுதான் சாட்சி கொடுக்கும். இவன் பல்வேறு காரணங்களை சாட்டி நம்ம பிரிஞ்சிட்டோம்னா ஊழியம் செய்யலாம், ஆனா ஜனங்களுக்கு அது சாட்சியாக இருக்காது. ஜனங்களுக்கு மட்டும் இல்ல, அதன் மூலமாக தேவனுக்கும் அது சாட்சி இல்லை. அப்ப நம்ம என்னதான் சத்தியம் சொன்னாலும் அது எடுப்படாது. அப்ப நம்ம என்ன பண்ணோம், அந்த யூனிட்டியில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதே கருத்தில் கொண்டுதான் இந்த எருசலேம் சபையும் அந்தியோக சபையும் அவங்க பேசுறாங்க. எல்லாம் பேசி லாஸ்டா ஒரு முடிவெடுத்து, சரி இந்தந்த விஷயங்களை நம்ம விட்டுடலாம், விருத்து சேதனம் வேண்டாம், அப்புறம் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது வேண்டாம், ரத்தத்துக்கு விலகி இருக்கலாம், மற்ற விஷயங்கள் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். அப்போ இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு உடன்பாடு ஏற்படுச்சு. என்ன அருமையான ஒரு ரைட் ஸ்பிரிட் பாத்தீங்க. இன்னைக்கு நம்ம எவ்வளவு பெரிய சத்தியங்களை நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆனா ஆதி காலத்துல அவங்களுக்கு இந்த மாதிரி சத்தியம் அவங்களுக்கு கிடைச்சதா, இவ்வளவு விவரமா முழுமையா புரிந்து கொண்டாருலாம் இல்ல, ஆனா அந்த ஸ்பிரிட்ல எப்படி இருக்கிறாங்க அந்த யூனிட். அதுக்கப்புறம் அந்த அந்தியோக சபையில இருந்தும் மற்றும் அந்த அந்த மக்கத்தோனி அந்த அந்த பகுதியில இருக்கிற சகோதர சகோதரிகள் எருசலேம் சபையில அவங்க ஏழ்மையான சகோதரர்களாக மாறின பின்பு அவங்களுக்கு தேவையான உதவிகளை கூட கொண்டு போய் செஞ்சிருக்கிறாங்க. பழைய ஞாபகம் வச்சிருந்தா என்ன இருக்கும், அதெல்லாம் அவங்க ஞாபகத்துக்கே வரல. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, அந்த சபைகளுக்கு உதவி செஞ்சதை நம்ம பார்க்கணும். அப்போ சிலர் பவுலையே கொண்டு போய் அந்த சபைக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி அந்தியோக சபையில கொடுத்துட்டு இருக்கிறாங்க, நீங்க வச்சுக்கோங்க. அந்த சபையினுடைய யூனிட்டி மற்றும் அவருடைய அந்த ஸ்பிரிட்டு, அதெல்லாம் இன்னைக்கு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கு. ஸோ இன்னைக்கு கூட தேவன் நம்மளுக்கு கிருபையா இப்படிப்பட்ட வாய்ப்புகளை கொடுத்துக்கிறாரு. அப்போ நம்ம தெளிவான சிந்தனையில இது நம்ம இருக்கணும் சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த கடைசி காலங்களில் இந்த சபைகள் விஷயத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அது மட்டும் இல்லை, உபதேசங்கள் விஷயத்துல கூட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ எந்த ஒரு உபதேசங்கள் புதுமையானதாக வந்துச்சுன்னா அதுக்கு சரியான வசனங்கள் இருக்குதா, சரியான ஆதாரங்கள் இருக்குதா என்று நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நம்ம தெரிந்து கொள்ளணும், அதாவது நம்மளுடைய சுதந்திரத்தை நம்ம காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நம்ம நமக்கு தேவன் கொடுத்துக்கிற அந்த லிபர்ட்டி நம்ம எக்காரணத்தை கொண்டு என்ன பண்ணக்கூடாது, அடக வைக்கவே கூடாது. அப்ப நம்ம வந்து அதை காப்பாற்றணும், ஆனா அதை காப்பாற்றுறது எந்த வகையில அப்படின்னா, அதுதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்னா, சுதந்திரம் என்பது சாதாரணமாக கிடைக்காது ஜனங்களுக்கு, அது போராடி வாங்க வேண்டியது. இன்னைக்கு நம்ம கூட என்ன இருக்கிறோம், போராடி தான் வாங்கியிருக்கிறோம், அந்த சத்தியத்தின் நிமித்தமாக கிடைச்சிருக்குது. அப்போ இந்த 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 ஒரு லிபர்ட்டி நம்ம என்ன பண்ணக்கூடாது, கொண்டு போய் யாருக்கிட்டோம் அடகே வைக்கக்கூடாது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் சில லிபர்ட்டி இருக்குது, ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் தனித்தனியான சில உரிமைகள் இருக்குது, அதை வந்து அவங்க செய்வாங்க. அந்த செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், அவங்களுக்கு அலோவ் பண்ணணும். ஆனால் அந்த அந்த உரிமைகள் எப்படி இருக்கணும்னா, கர்த்தருடைய உபதேசங்களுக்கு உட்பட்டே இருக்கணும் என்று பாருங்க. அப்போ இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஆதிகால சபையில இருந்துச்சு, ஆனா அதுக்கு பின்பு வந்த கள்ள சபையில இதெல்லாம் அப்படியே எடுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஜனங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, பண்ணி பாரம்பரியம் மற்றும் மூட நம்பிக்கைகளில் கொண்டு போய் உபத்திரவத்தில் கொண்டு போய் ஜனங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்க கொண்டு வந்து விட்டார்கள். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் மூலமாக இன்னைக்கு நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு சுயாதீனம் கிடைச்சிக்குது, அதுக்காக நம்ம போராடணும். அப்போ அந்த அந்த சுதந்திரத்தில் கர்த்தர் நம்மளுக்கு தலைவராக இருக்கிறார். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது எந்த ஒரு விஷயத்தையும் நாமே முடிவெடுக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் சில விஷயங்கள்ல நாம் முடிவெடுக்க வேண்டும். எந்த விஷயம்னா, குறிப்பாக உபதேசங்கள் விஷயத்துல, உபதேசங்கள் விஷயத்துல ஒரு லிபர்ட்டி ஒரு ஃப்ரீடம் ஸ்டடி நம்ம எல்லாரும் செய்யணும். அப்போ ஸ்டடி பண்றதுல யாரோ ஒருத்தர் படிச்சுட்டு வந்து சொன்னா போதும், நம்மளுக்கு எந்த பொறுப்பும் இல்லை அப்படின்னு நம்ம உட்காந்துருக்கூடாது. அப்போ ஸ்டடிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்குது. அப்போ ரொம்ப நம்மளுடைய அந்த ஓட்டத்தை முடிக்கணும், நம்முடைய அழைப்பை உறுதி செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொருவரும் தங்க அந்த செல்ஃப் ஸ்டடி பண்ணி இது சத்தியம் இது சத்தியம் இல்லைன்றது அவங்க வந்து முடிவெடுக்கணும். இன்னைக்கு எந்த வசனங்கள் கேட்டால் கூட நம்ம வந்து சொல்வதற்கு தயாராக இருக்கணும். இது கூட ஆதிகால சபைகள் இருந்துச்சா இல்லைங்களா, ஆதிகால சபையில எக்ஸாம்பிள் எந்த சபை சொல்லலாம்? ரெண்டு பேரே பட்டணம் இல்லைங்களா? அவங்க என்ன பண்ணுங்க, தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் அவர்கள் நற்குணசாலிகளாக அவர்கள் இருந்தார்கள். அப்போ அந்த உபதேசங்கள் வந்து சரியா இருக்குதான்னு பார்க்கணும். இப்ப உதாரணமா, இப்ப நிழலும் பொருளும் இருக்குது. நிழலும் பொருளும் என்ன இருக்குது? உபதேசங்கள் இருக்கா? நிழலும் பொருள்ல உபதேசம் இருக்கா? டாக்டரின்ஸ் இருக்குதா? நிழலும் பொருளும் டாக்டரின்ஸ் கிடையாது. நிழலும் பொருள்ல என்ன இருக்குது? அந்த டாக்டரின்ஸ்ல அந்த உபதேசங்களுக்கு தேவையான உறுதிப்பாடு அதுல வச்சிருக்கிறார் தேவன். பழைய ஏற்பாட்டில் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒரு நிழலாக இருக்குது, நிஜத்தினுடைய நிழலாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது? நிழலும் பொருளுக்கு சொல்லி ஜனங்களுக்கு ஒரு உபதேசம் பண்ண முடியாது. அப்போ நிழலும் பொருள் வந்து விசுவாசத்தில் உறுதியாக நிற்பதற்காகத்தான். அதே போல அடையாளங்கள் இருக்குது, அதே போல இன்னும் உபமானங்கள் இருக்குது, இன்னும் பல்வேறு விஷயங்கள் வந்து நம்ம தெளிவாக ஆராய்ந்து பார்த்து முடிவெடுக்கணும். தெரியவில்லைன்னா நம்ம சகோதரர்கள் மத்தியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணி அதுக்காக நேரங்களை ஒதுக்கி நம்ம செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது. ஆக சகோதரர்கள், இன்னும் கூட நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரியாக சபையினுடைய வளர்ச்சிக்கு பொறுப்பில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அந்த ஒரு கடமையை அவங்க செய்யணும் கண்டிப்பா. அப்ப என்ன பண்ணும், எந்த ஒரு பிரதர் புதுசா ஒரு கருத்து கொண்டு வர்றாருன்னு என்ன பண்ணிப்போம்? உட்காந்து டிசைட் பண்ணும். உட்காந்து உடனே வந்து அவங்க சொல்றதை நம்ம கேட்க முடியாது. உட்காந்து நம்ம டிசைட் பண்ணும், இது வந்து சரியா தவறா, அதுக்கு தேவையான ஆதாயங்கள் இருக்குதா, எல்லாம் நம்ம பார்க்கணும். ஆக இந்த பொறுப்புகள் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு இன்னும் அதிகமான பொறுப்புகள் இந்த விஷயத்துல இருக்கிறத நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்ல, சபையானது எந்த ஒரு தனி மனிதனை நம்பி சபை இருக்கக்கூடாது கூட ஒரு எச்சரிப்பு நம்மளுக்கு இருக்குது. அப்போ எந்த ஒரு பிரதரை நம்பி சபைகள் இருக்கக்கூடாது, அது அந்த பாயிண்ட் கூட இருக்கணும். அப்படின்னா நம்பணும், சகோதரன் நம்ப வேண்டாவா? பழைய பாட்டில் நீங்க படிக்கலாம், எந்த சகோதரனையும் நம்பாதீங்க, எந்த சிநேகிதனையும் நீங்க நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்படின்னா அப்ப சகோதரிய நம்ப வேண்டாம். இந்த புதிய பாடல என்ன சொல்லிக்குது? சகோதரனுக்காக உங்களோட ஜீவனைய கொடுங்க. அப்ப இது செய்யறதா அது செய்யறதா, நம்புறதா இல்ல ஜீவன் கொடுக்கறதா, என்ன பண்ணலாம்? நம்ப மட்டுலாமா? அங்க என்ன பாயிண்ட் சொல்ல வர்ற தேவன் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நம்பணும், ஒருவருக்கொருவர் நம்பிக்கை வேணும். ஆனா என்ன பண்ணக்கூடாது? 100%, 100% மனுஷங்கள், நம்ம எல்லாம் மனுஷங்கள். இப்ப பிரதமர் வந்து என்ன நம்புறாங்கன்னா 100% நம்பக்கூடாது, அது ஒரு லிமிட் இருக்குது, அவ்வளவுதான். ஏன்னா எனக்கு கெப்பாசிட்டிக்கு தான் நான் பண்ண முடியும், அதுக்கு மேல பண்ண முடியாது. அதே போல இந்த பிரதர் இருக்கிறதா, அவருக்கு அவருடைய கெப்பாசிட்டி தான். அப்ப நம்ம என்ன பண்ண முடியாது? 100% நம்ப முடியாது. ஆனா நம்பிக்கை வேணும், ஆனா முழு நம்பிக்கையே வேண்டாம். முழு நம்பிக்கை யார் மேல வைக்கணும்? அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். அப்போ எந்த ஒரு தனி சகோதரர்களையோ அல்லது ஒரு குரூப்போ அவங்கள வந்து நம்ம நம்பி இந்த சபைகள் கர்த்தர் தம்முடைய சபைகளை ஒப்படைக்கிறது இல்லை. மாறாக இன்னைக்கு வந்து தவறான கருத்துகள் கொடுக்குது. ஒருவேளை வந்து சில வளராத சகோதரர்களுக்கு வாய்ப்பு நம்ம ஒருவேளை நம்ம கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளால தான் சபை நடக்குது, நம்ம இல்லைன்னா சபை அவ்வளோதான் முடிஞ்சு, எல்லாம் போட்டு போட வேண்டியதா? அப்படியெல்லாம் நினைக்க முடியாது. என்னன்னா இங்க நம்ம பார்க்கறதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் இதெல்லாம், அதாவது அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா அது சகோதரர்களை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக மாறிவிடும். ஆனா இயேசு சொன்னாங்க, என் நாடுகள் என் சத்தத்தை கேட்கும், நானே நல்ல மெய்ப்பன். அப்ப ஜீசஸ் உடைய அந்த வழி நடத்தலுக்கு தான் இன்க்ளூடிங் மூப்பர்ல இருந்து உபதேசம் பண்றவங்கல இருந்து தீர்க்க தரிசிகள் இருந்து எல்லாரும் ஜீசஸ் கீழே நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து செயல்பட வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். இதை விட்டுட்டு மத்த விதமாக நம்ம நினைச்சோம்னா அது வந்து யாருடைய தாட் அது? கத்தருடைய எதிராளி, பிசாசுடைய ஒரு தாட் என்று பார்க்கிறோம். ஏன்னா கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் இடத்துல அவன் கிரியை செய்யறான். ஜீசஸ் சொன்னாங்க, இந்த உலகத்தின் அதிபதி வரான், அவனுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, அவன் மூஞ்சல் கூட நான் முழிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த மாதிரி விஷயங்களை தூண்டி விடுறவன் பிசாஸ். ஏன்னா தேவன் எந்த அளவுக்கு சபை மேல் பார்வை வச்சிருக்காரோ அதே சம அளவு பிசாசு கூட என்ன பண்ணிருக்கிறான், சபை மேல கண்ணும் கருத்துமா இருக்கிறான். எதுக்காக? அவங்கள வந்து காலி பண்றதுக்காக, கீழே தள்ளுறதுக்காக. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? எல்லா வகையிலும் நம் அனைவரும் ரொம்ப ஜாக்கிரதை சேர்ந்து ஒட்டுமொத்தமாக அதை துருத்தி அவனை துருத்தி அடிக்கணும்ன்றது இங்க நம்ம பார்க்கிறோம். ஆக நம்ம என்ன பண்ணணும், லாஸ்ட் பாயிண்ட்க்கு நம்ம வரலாம். அதாவது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஹோல்ட் ஃபாஸ்ட் டு தி வேர்ட் ஆஃப் காட் சொல்றாரு. அப்போ எந்த வகையிலும் தேவனுடைய வார்த்தையில உறுதியாக பற்றி நம்ம நிற்கணும். அப்போ உண்மை சபைகள், உண்மை சபை இப்படிதான், அதிலையும் குறிப்பாக உடன்படிக்கை செய்த விசுவாசிகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். அப்ப தேவனுடைய வார்த்தைகள் மற்றும் அவருடைய உபதேசங்களை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு நடக்கும் போது எந்த ப்ராப்ளமும் கிடையாது. யாருடைய கவுன்சிலிங் தேவையா இல்லை. அநேகர் என்ன பண்ணுவாங்கன்னா சொந்த கருத்துக்கள் சொல்லி ரெடி பண்ணுவாங்க. சில சகோதரர் தவறா போறாருன்னா போயிட்டு அப்படி நம்ம நடக்கக்கூடாதியா, இப்படித்தான் நடக்கணும், நம்ம அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சுயமாக சுய சித்தத்தில் அந்த காலத்தில் சபை நடத்தல. அப்போ சபை வழிநடத்துறவர்கள் எப்படி எதை வச்சு வழிநடத்தணும், வசனம் வச்சு வழிநடத்தணும். அப்போ ஜனங்களுக்கு அந்த பழக்கம் வரும், சத்தியத்தை பிடிச்சி சத்தியத்தின்படி அவங்க நடக்கணும், நம்ம நடக்கணும். அப்போ கவுன்சிலிங் தேவையில்லை. இப்போ நிறைய சந்தர்ப்பங்கள் நம்மளாம் கூட என்ன பண்ணுறோம், உட்காந்து பிரிதங்கள்லாம் வர வச்சு ஒரு இடத்துக்கு அப்படிலாம் கூட பேசிட்டு இருக்கிறோம், சில விஷயங்கள்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். தேவையில்லை. அது ஏன்னா வசனங்கள் அவங்கவுங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டா, ஏன்னா டீச்சர் அப்போ யாராயிடுவார், இயேசு ஆயிடுவாங்க, ஜீசஸ் வந்து நம்மளுக்கு வழி நடத்துகிற ஆயிடுவாங்க. ஆனால் நம்ம சுய சித்தம் பண்ணி அல்லது சுய முயற்சி அல்லது சுய ஞானத்தில் சபைகளை நம்ம கட்டி காக்கலாம், அல்லது சபைகளை நம்ம இணைக்கலாம், அல்லது வந்து சகோதரரை நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அது வந்துடுறாங்க. தேவனுடைய மெத்தட் அது கிடையவே கிடையாது. அப்போது தேவனுடைய மெத்தட் என்ன, அவருடைய வார்த்தைகளை வச்சு வழி நடத்துறது தான் அது உண்மையான ஒரு வழி நடத்து. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் மேல் ஒரு மெய்ப்பு இருக்கிறார், தேவன் இருக்கிறான், நம்மளுக்கு கர்த்தராக யோசிச்சிருக்கான். அவங்க இந்த சபையை அவங்க நம்ம நம்மளை விட அதிகமான கவலை உள்ளவர். நம்மளுக்கு இந்த சபைகள் மேல கவலை இவ்வளவு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கவலை இருக்க மாதிரி இருக்காரு. பிரதர் ரிசல்ட் ஒரு பாயிண்ட் எழுதியிருந்தார், என்னன்னா நம்மளுக்கு என்ன தேவைன்றது நம்மளுக்கே சரியா தெரியாதோம். அப்புறம் எப்படி நான் இந்த சகோதரருக்கு என்ன தேவைன்றது எனக்கு புரிஞ்சுக்க முடியும். அப்போ நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்னு நம்மளுக்கு தெரியாதாம் சரியா, ஆனா யாருக்கு தெரியும் அதை விட அதிகமாக. அப்படி இருக்கும்போது தேவனுக்கு எல்லா விஷயம் தெரியும், எப்படி நடத்தணும், என்ன அனுமதி கொடுக்கணும், எந்தெந்த வகையில சபையை வழிநடத்தணும் எல்லாம் அவருக்கு தெரிந்ததாக இருக்கு. அப்போ அந்த அந்த அனுமதிகளை அந்த வழிநடத்தலையும் நாம் புரிந்து கொண்டு சபைகள் வந்து நடக்க வேண்டும். அப்போ குறிப்பாக அதுலேயும் இந்த ஃபைனல் ஸ்டேஜில் இன்னைக்கு நம்ம வந்து நின்றுக்கிறோம். குறிப்பாக சகோதர உலகத்தினுடைய நடைமுறைகள் எல்லாம் நான் இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது அனுதின நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். என்னன்னா சிறு மந்தையை தேவன் தனியாக பிரிக்கிற காலம் ஆயிட்டு அந்த காலத்துக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். ஆனா உடன்படிக்கை நம்ம செஞ்சிருக்கிறோம் அநேகர், ஆனா சிறுமந்த வகுப்பா இருக்கு போகணும், அது ரொம்ப முக்கியமா இல்லைங்களா. அதுதான் அதுக்கு தானே வந்திருக்கிறோம் மன்னா, அதை அதான் சொல்லிட்டேன், நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓட மாட்டேன், காட்டில் சிலமம் பண்ணுகிறவனாக நான் இருக்கு இல்ல அப்படி சொல்றாரு. காட்டில் சிலமம் பண்ணுகிறவனாக ஆகாயத்தில் சிலமம் பண்ணுகிறவனாக பண்ணேன் அப்படி சொல்றாரு. அப்போ நிச்சயம் இல்லாம நம்ம ஓடக்கூடாது. இன்னைக்கு தேவன் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறாரு, நம்மளுடைய அந்த அழைப்பை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம சிறுமந்தையாக மாறணும். ஏன்னா குரூப்ஸ் இருக்குது, சிறுமந்தை இருக்குது, திரளான கூட்டம் இருக்குது, அப்புறம் இரண்டாம் மரணத்துக்குரிய ஜனங்கள் கூட இருக்கிறாங்க. ஆனா நம்ம சிறுமந்தையை பிரித்தெடுக்கிற போது அந்த குரூப்ல நம்ம இருக்கோம். இன்றைக்கு தேவன் என்ன பண்றாங்கன்னா இந்த உலகத்தின் நடைமுறைகள் நியூஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஏறத்தாலும் நம்ம எண்டுக்கு வந்தாச்சு, இனி காலம் இல்லை. இனி வந்து நம்ம ரொம்ப காலம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. தேவன் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு காலம் கொடுத்தீங்கன்னு நாங்கள் ரெடி ஆயிடுறோம் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் முடியாது. போதுமான காலங்களே தேவன் இப்ப அனுமதி கொடுத்தாச்சு, இதுல நம்ம வளரலினா இன்னும் எப்பவும் வளர முடியாது. ஆக இந்த சிறுமந்தை பிரித்தெடுக்கிற இந்த இந்த சந்தர்ப்பத்துல நாமளும் அந்த குரூப்ல போய் சேரணும். அதுக்காக இந்த தேவனின் அருமையான ஒரு ஏற்பாடு இந்த சபைகள், மாம்சத்தில் இருக்கிற சபைக்கு அருமையான ஒரு இந்த சபை ஏற்பாடுகளை கர்த்தர் செஞ்சு வச்சுட்டு போய்கிறாங்க. அப்ப இந்த சபை ஏற்பாடுகள்ல நம்ம கரெக்டா அவங்கவுங்க அவங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து நம்ம செஞ்சோம்னா அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நம்முடைய அழைப்பும் தெரிந்து கொள்வதிலையும் நம்ம உறுதி பண்ணலாம். அது மட்டும் இல்ல, அந்த மாபெரும் ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம போகலாம். பொறுமையோடு கேட்டு உங்கள் எவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. மற்றும் இந்த இடத்துல வந்து உங்கள் மத்தியில பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த நம் தேவனுக்கும் கர்த்தருக்கும் மற்றும் இங்குள்ள சகோதர சகோதரி அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
நம்முடைய தேவனுக்கு நாம் மிகவும் நன்றி உள்ளவராக நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஏன்னா ஏற்ற சமயத்தில் ஏற்ற காலத்தில் அந்த காலத்திற்கே உரிய ஆகாரத்தை தேவன் இந்த நாளில் தேவன் இந்த செய்தியின் மூலம் நமக்கு அங்கு தந்திருக்கிறார். உண்மைதான் சகோதர சகோதரிகளே, தனிப்பட்ட ஓட்டம் இந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல நம்முடைய சகோதர சகோதரனுடைய ரட்சிப்பும் கூட நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது எக்லீசியா சபை பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் சேர்ந்து கூடக்கூடிய அந்த இடம் அங்கு கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள், ஸோ டிசிப்ளின், அதே சமயத்தில் ஒருவரை ஒருவர் சத்தியத்தினால தாங்கி, சத்தியத்தினால வழிநடத்தி, சத்தியத்தினால ஊக்கப்படுத்தி. ஸோ அந்த ஒருமைப்பாட்டில் இருப்பதெல்லாம் மிக மிக முக்கியமான ஒரு உபதேசங்கள். கண்டிப்பாக இந்த காலம் கடைசி காலம் என்று நாம் விசுவாசிக்கிற எந்த அளவுக்கு உண்மையோ, அந்த கடைசி காலத்திற்கு நாம் மாத்திரமில்லை, நம்முடைய உடன் சகோதர சகோதரிகள், இதே விசுவாசத்தில் நம்மோடு கூட இருக்கக்கூடிய உடன் வேலையாட்கள், நம்முடைய அருமையான சகோதர சகோதரிகளும் நியமித்திருக்கிற ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொள்ளணும்னா நியமித்த பாதையில் தான் போக வேண்டியது அவசியம். ஸோ அந்த நியமித்த பாதை என்ன? அது பூர்வ பாதை. அதுதான் இன்னைக்கு நமக்கு இந்த ஒரு சப்ஜெக்டை நாம் தெரிஞ்சுக்கொண்டோம். ஸோ ஆதி காலத்தில் கர்த்தர் இயேசு அப்போஸ்தலர்கள் அவர்கள் மூலம் நம்முடைய நன்மைக்கென்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஆலோசனைகள், அறிவுறுத்தல்கள் இன்னைக்கு கடைசி நாட்களில் நமக்கு நல்ல ஒரு எச்சரிப்புகளாக அங்கே வந்திருக்கிறது. நமக்கு தேவன் இன்னைக்கு செய்திருக்கிறோம் மிகப்பெரிய கிருபை. இந்த ஒரு செய்தியை நமக்கு மத்தியில் பகிர்ந்தளித்த நம்முடைய அருமையான சகோதரர் கூட நம்முடைய நன்றிகளை நாம் கூறிக்கொள்கிறோம். மேலும் தேவன் தொடர்ந்து அவருடைய ஊழியங்கள் ஆசீர்வதித்து அவரை இன்னும் அதிகமாக பயன்படுத்த நம்முடைய ஜபங்களை நாம் நினைவு கூறும். ஸோ இந்த ஒரு தலைப்போடு நாம் இன்றைய ஒரு நாள் ஆவிக்குரிய மாநாட்டு கூட்டத்தின் முடிவிற்கு நாம் வந்திருக்கிறோம். ஸோ இந்த நேரத்தில் பல இடங்களில் இருந்து இந்த இடத்துக்கு வருகை தந்து இந்த ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்தை ஆசீர்வாதமாக மாற்றியமைத்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தனித்தனியாக சொல்ல விரும்பலை, எல்லாருக்கும் நம்முடைய எங்களுடைய நன்றிகளை நாங்கள் ஏற்றுக் கொள்கிறோம். ரொம்ப விசேஷமா வெளியூர்களில் இருந்து வந்து தேவனுடைய வார்த்தைகளை நம் எல்லோருக்கும் பகிர்ந்தளித்த அந்த சகோதரர்களுக்காக நாம் அவங்களுக்கும் நன்றி கூறிக்கொள்கிறோம். தொடர்ந்து தேவன் அவர்களை அவர்களுடைய ஊழியத்தில் வழிநடத்துவார். விசேஷமாக எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நேரத்தில் இந்த நாளில் இப்படி ஒரு அருமையான ஒரு சகோதர ஐக்கியம் காலத்திற்கே ஏற்ற ஆலோசனைகள், அறிவுரைகள், எச்சரிப்புகளின் மூலம் தேவன் நம்மை சீர்பொருந்த பண்ணி பலப்படுத்துவதற்கு கிருபையாக அவர் நமக்கு தந்திருக்கிற இந்த ஒரு ஆசீர்வாதமான வாய்ப்பிற்காக நம்முடைய தேவனுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நம்முடைய நன்றிகளை ஏறெடுத்து நாம் இந்த கூட்டத்தை நிறைவு செய்யலாம். முடிவாக நாம் பாடல் எண் 95 அனைவரும் எழுந்து நின்று பாட சகோதரர் பாஸ்கர் அவர்கள் நம்மை ஜெபத்துல வழிநடத்தி நம்மை ஆசீர்வதித்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்வார். பாடல் எண் 95 திவ்யா ஆசீர்வாதம்.
திவ்யாசி பொழிந்தருள் தெய்வ தந்தாயேகோவாவே, திவ்யாசி பொழிந்தருள் யேகோவாவே, ஆனந்த பாக்கியமே மறை வழி செல்வது அவருள்ள யாவருக்கும், அல்லேலூயா, ஆனந்த பாக்கியமே மறை வழி செல்வது அவருள்ள யாவருக்கும், திவ்யாசி பொழிந்தருள் வாசம் வீசும் நேசமுள்ள பூக்கலாகுவீர், நேசரே சுராஜன் மூலம் தாசராகுவீர், வாசம் வீசும் நேசமுள்ள பூக்கலாகுவீர், நேசரே சுராஜன் மூலம் தாசராகுவீர், ஆனந்த பாக்கியமே செல்வதும் அவருள்ள யாவருக்கும், அல்லேலூயா, ஆனந்த பாக்கியமே மறை வழி செல்வது அவருள்ள யாவருக்கும், திவ்யாசீ பொழிந்தருள்வே தெய்வ தந்தாயேகோவாவே, சிந்தை நோயும் நிந்தை யாவும் விலகி ஓடவே, தந்தை நீரே உங்கள் சொந்த பிள்ளையாயினோ, சிந்தை நோயும் நிந்தையாவும் விலகி ஓடவே, தந்தை நீரே உங்கள் சொந்த பிள்ளையாயினோ, ஆனந்த பாக்கியமே மறை வழி செல்வது அவருள்ள யாவருக்கும், அல்லேலூயா, ஆனந்த பாக்கியமே மறை வழி செல்வது அவருள்ள யாவருக்கும், திவ்யாசீர் பாத்திரமாக்குவீர். கற்று வேதம் காட்டும் பாதை நிற்க செய்குவீர். முற்றும் உண்மை பற்றும் நேச பாத்திரமாக்குவீர். கற்று வேதம் காட்டும் பாதை நிற்க செய்குவீர். ஆனந்த பாக்கியமே மறை வழி செல்வது ஆவலுள்ள யாவருக்கும். அல்லேலூயா. ஆனந்த பாக்கியமே மறை வழி செல்வது ஆவலுள்ள யாவருக்கும். திவ்யராசி பொழிந்தருள்வே தெய்வ தந்தாயேகோவாவே. நேற்றும் இன்றும் எம்மை காக்கும் அன்பின் தந்தையே. சாற்றும் சத்திய பாதை ரன்னில் நடத்திடுவீ. நேற்றும் இன்றும் எம்மை காக்கும் அன்பின் தந்தையே. சாற்றும் சத்திய பாதை ரன்னில் நடத்திடுவீ. ஆனந்த பாக்கியமே மறை வழி செல்வது ஆவலுள்ள யாவருக்கும். அல்லேலூயா. ஆனந்த பாக்கியமே மறை வழி செல்வது ஆவலுள்ள யாவருக்கும். திவ்யாசே பொழிந்தருளே தெய்வ தந்தாயேகோவாவே. திவ்யாசே பொழிந்தருளே தெய்வ தந்தாயேகோவாவே.
இறக்கத்திலே மிகுந்த ஐஸ்வர்யமும் அன்பும் தயவும் நீடி சார்ந்தவும் நிறைந்து வானாதி வானங்கள் வீற்றிருந்து பூமியின் முன்னமக்களாக எங்களை கண் நோக்கி பார்த்து நித்தமும் போஷித்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் தேவி தந்தையே, தகப்பனே, இந்த இடத்திலே சகோதர சகோதரிகளாக நாங்கள் ஒன்று கூடி நீர் வசிக்கின்ற பரத்தை நோக்கி முறை பார்ப்படிய பூமியிலே இருந்து அப்பா பிதாவை என்னோடக்கான புத்திரியை சுவீகாரத்தை கொடுத்த மட்டும் தயக்க சொல்லும் தந்தையே. தகப்பனே, இந்த உலகத்தாருக்கு கிடைக்காத இந்த வான சத்தியத்தையும் தகப்பனே உடைய தெய்வீக திட்டங்களையும் இந்த பாவிகளாக நாங்கள் அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து உன்னை மட்டில்லா தாய்க்காக நாங்கள் எண்ணத்தை கைமாற செலுத்துவோம். தகப்பனே, நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த விஷயத்திலே நாங்கள் உண்மையாய் நாங்கள் நிற்கத்தக்கதான கிருபி தந்தரலும். கடைசி காலத்தில் வாழ்கின்ற நாங்கள் தகப்பனே அதற்குரிய செய்கைகளையும் கத்ரா இயேசு கிறிஸ்தனுடைய சிந்தையை எங்களிலும் இருக்கத்தக்கதான கிருபி தந்தரலும். தகப்பனே, தகப்பனே, நாங்கள் மாம்சத்தில் இருந்தாலும் கூட தகப்பனே எங்களுடைய பிள்ளைவினங்களுக்கு தக்கதான் நீர் எங்களை தண்டியாமல் தகப்பனே நீதாமே மட்டாய் தண்டித்து எங்களுடைய குற்றங்கள் குறைகள் மீதர்கள் துணிகரணம் பாவங்கள் அனைத்தையும் நீதாமை தயவாய் மன்னித்து தகப்பனே நம்முடைய திருக்குறானுடைய தூய ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்தப்படுத்தி தகப்பனே நாங்கள் இந்த மாம்சத்தை அழித்து இந்த உலகத்தை வெறுத்து சாத்தானை நாங்கள் ஜெயிக்கக்கூடிய நாங்கள் பிள்ளைகளாக இருக்கத்தக்கதான கிருபி தந்தரலும். எங்களுக்கு வேண்டிய பரிசுத்தாவை நீதாமை கொடுத்து பலப்படுத்தும். தகப்பனே, கடைசி காலத்தில் வாழ்கின்ற நாங்கள் எவ்விதத்திலும் சாத்தானால் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி நீதாமை பாதுகாத்துக் கொள்ளும். தகப்பனே, இங்கு வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருக்காக வேண்டிக்கொள்கிறோம். யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் என்பதை நீதாமை அறிந்திருக்கிறீர். ஏற்றவைகளை ஏற்ற இடத்தை சம்பூர்ணமாக கொடுத்து நடத்தும். எல்லாவற்றுக்கும் மேலாக தகப்பனே நம்முடைய பரிசுத்தாவின் நீதாமை கொடுத்து அவர் சத்தியத்திலும் நீதியின் பாதை நடத்துக்கான கிருபியை தந்தரும். தகப்பனே, தகப்பனே, இப்படியாக நம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் உலகெங்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வேண்டுகிறோம். அவர்களுக்கு வேண்டிய எல்லா விதமான உதவிகள் நீதாமை பரத்திருந்து கொடுத்து அவர்களை ஆசீர்வித்து நடத்தும். எல்லாவற்றுக்கும் மேலாக தகப்பனே இதற்கான அறுவடை வேலை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருக்காக வேண்டியிருக்கிறோம். தகப்பனே, அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலையும் நம்முடைய நாமமும் நம்முடைய திருக்குறள் நாமம் மாத்திரம் மகிழ்படவும். தகப்பனே, யோவான் சொன்னதை போல நீர் பெருகவும் நாங்கள் சிறுகத்தக்கதான கிருபியை தந்தரலும். தகப்பனே, நாங்கள் எதை செய்தாலும் எதை பேசினாலும் தகப்பனே பரலோக ராஜ்யத்துக்குரிய அதை அடுத்த காரியங்களிலே நாங்கள் சிந்திக்கவும் பேசவும் தக்கதான கிருபியை தந்தரலும். இப்படியாக தகப்பனே நாங்கள் கேட்டதும் கேட்காமலே விட்டுவிட்டதுமான சகல நல் ஈவுகளையும் நீதாமை பரத்திருந்து கொடுத்து எங்கள் ஆசீர்வத்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் கண்மலையும் மீட்பெரும் ரசிகருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக்கொள்கிறோம். ஜீவனம் வல்லமுள்ள நல்ல பிதாவே, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொள் நடத்துவதாக. ஆமென்.
அறிவிப்பு சகோதர சகோதரிகள், உங்கள் யாவருக்கும் தேநீர், டீ பிரேக், டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் இருக்கு, கண்டிப்பா அறிந்துவிட்டு
மட்டும்தான் ஸ்நாக்ஸ் இல்லை.